الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى وصل وسلم على النبي المصطفى سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه نجوم الهدى وقادة التقى. أما بعد، اللهم اغفر لنا ولمشايخنا ولأساتيذنا ولوالدينا ولمن له حق علينا. حضرت امام بخاری رحمۃ اللہ علیہ، صحیح البخاری இந்த கிரந்தத்தை மிக அதிசயமான முறையில் எழுதி பல நுணுக்கங்களை உள்ளடக்கியதாக அவர்களுடைய இந்த கடைசி பாடத்தை பூர்த்தி செஞ்சிருக்கிறார். எங்களுக்கு தெரியும், இந்த தௌரத்துல் ஹதீஸுடைய வருடம் என்பது மாணவர்கள் இஸ்னாதுடன் தொடர்பு படக்கூடிய ஒரு காலம். இஸ்னாத் என்பது ஒரு ஹதீஸுக்கு வரக்கூடிய அறிவிப்பாளர் வரிசைக்கு இஸ்னாத்னு சொல்றோம். ஹதீஸுடைய ரெண்டு பகுதி, முதலாவது இஸ்னாத், இரண்டாவது மத்தன். இஸ்னாத் கிதாபுகளுக்குள்ள ஹதீஸுகள் வர்றதுக்கு முன்னால இஸ்னாதுக்கு இருந்த மதிப்பு வேற. ஹதீஸுகள் எல்லாம் புத்தூனுல் குதுப் கிதாபுகளுக்கு உள்ள வந்ததுக்கு பிறகு அந்த இஸ்னாது அறிவிப்பாளர் வரிசைக்குரிய அந்தஸ்து வேற. ஹதீஸுடைய நூல்கள் வருவதற்கு முன்னால் இஸ்னாதுக்கு பலமான ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்த காரணம், அதை வச்சுதான் ஒரு ஹதீஸ் சரியானதா பிழையானதா என்று தீர்மானிக்கப்பட்டது. எப்பொழுது இந்த ஹதீஸுகள் எல்லாம் கிதாபுகள் வாரியாக முஅத்தா மாலிக்காக அல்லது புகாரியாக ஸஹீஹ் முஸ்லிமாக அபூ தாவூதாக எப்பொழுது உருவாக்கம் பெற்றதோ, அதற்கு பிறகு இன்று வரைக்கும் நாம் சொல்லக்கூடிய இஸ்னாதுகள், அதை வச்சு ஒரு ஹதீசுடைய தரத்தை தீர்மானிக்கிறதுக்கல்ல, அந்த இஸ்னாதுடைய பரக்கத் எங்களுக்கு உண்டா. ஏன் இஸ்னாத் என்றா, அறிவிப்பாளர் வரிசை எதற்காக என்றா, தீனுக்குள்ள இல்லாத விடயங்கள் புகுறாமல் தடுப்பதற்கு. அதனாலதான் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லாஹ் சொன்னாங்க, அல் இஸ்னாது மின தீன். இஸ்னாத நீங்க இது தீனுக்கு அப்பாற்பட்ட அம்சம் நினைச்சிடாதீங்க, இஸ்னாதும் தீனை சார்ந்ததுதான். காரணம், தீனுடைய அடிப்படைகளை பாதுகாக்கிறது இஸ்னாதால, இல்ல வழிகேடர்கள் இந்த தீனுக்குள்ள இல்லாததை புகுத்துவாங்க. வலவுலல் இஸ்னாத் லகால மன்ஷா அமாஷா. இஸ்னாத் இல்லையா, நினைத்தவர்கள் எல்லாம் இந்த தீனுக்குள்ள அவர்களுக்கு நினைத்ததை சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்க படிச்சிருப்பீங்க ஸஹீஹ் முஸ்லிமுடைய முக்கத்திமால இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலை இஸ்னாதுடைய பெருமதியை பேசுறாங்க. அதில் ஒரு இடத்தில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு செய்தி வருகிறது. என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நெருக்கமான காலங்கள்ல நாங்க இஸ்னாத கவனத்தில் எடுக்கிறதில்ல, அறிவிப்பாளர் வரிசையை பத்தி பெருசா பாக்கிறதில்ல. இதா கால அஹதுன் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்தத்ரத் இலைஹி அப்சாருனா, யாராவது ஒருவர் கால ரசூலுல்லாஹ் என்று சொன்னா எங்கட பார்வைகள் அவரின் பக்கம் விரையும், என்ன சொல்றார் என்பதை நாங்க மனனம் செய்வோம். யாரு சொன்ன, எங்க சொன்ன, இத பத்தி கேட்க மாட்டோம். ஏன், இருந்தவங்க எல்லாம் நல்லவர்கள், பொய் சொல்லாதவர்கள், அவதூறுகள் இட்டுக்கட்டுகளை செய்யாதவர்கள். எப்பொழுது மக்களிடத்தில பிழையான சிந்தனைகள், தவறான கோட்பாடுகள் அல்லது மோசமான அஹ்லாக்குகள் உருவாக ஆரம்பிச்சதோ, அதுக்கு பிறகு யாராவது கால ரசூலுல்லாஹ் என்று சொன்னா உடனே நம்ப மாட்டோம், எங்க சொன்னார், யாருக்கு முன்னால சொன்னார் என்று அறிவிப்பாளர் வரிசையை நாங்கள் கேட்போம் என்று சஹாபாக்களிடத்திலையும் இஸ்னாத ஆய்வு செய்த பழக்கம் இருக்குது என்பதை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொன்னார். அதனால அவ்வளவு இஹ்திமாம், ஒரு முன்னுரிமை, முக்கியத்துவம் சஹாபாக்கள் கொடுத்ததால பின்னால வந்த அறிஞர்களும் இஸ்னாதுக்காக ஏராளமான ரிஜாலுடைய நூல்களையும் எழுதினதுனால நாங்க இந்த கிதாபில் ஒவ்வொரு கிதாபையும் இந்த வருஷம் இஸ்னாதோடு ஓதியிருக்கிறோம். எந்த உஸ்தாதிட்ட நாங்க எந்த கிதாபை ஓதினோமோ அந்த கிதாபு நாங்க முகவரி இல்லாம ஓதல்ல, அந்த உஸ்தாதில இருந்து அந்த கிதாபை எழுதின ஆசிரியர் வரைக்கும் எங்களுக்கு தொடர்பு இருக்குது. நாங்க ஒரு குடும்பமாக இணைஞ்சிருக்கிறோம். அந்த கிதாபுக்குள்ள போயிட்டோம். அதிலிருந்து ஒவ்வொரு ஹதீஸுக்கும் ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் உள்ள இஸ்னாத் இருக்குது என்பது நாங்க அறிஞ்ச விஷயம். அதனால நாங்க அந்த தபருக்க அந்த பரக்கத்தை அடையிறதுக்காக இந்த புகாரி ஷரீஃப்ல எங்களுக்குள்ள இஸ்னாதை நாங்க இன்ஷாஅல்லாஹ் பயான் செய்கிறோம். நாங்க இந்த புகாரி ஷரீஃப சஹாரம்பூர்ல இப்பொழுதும் 50 வருடங்களுக்கு மேலாக புகாரி ஷரீஃப் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஷேகுல் மஷாயிஹ் ஹஜரத் மௌலானா ஜக்கரியா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களுடைய மாணவர் அல் முஹத்திஸுல் ஜலீல் முஹம்மது யூனுஸ் ஜோன்பூரி ஹஃபிலஹுல்லாஹு தஆலா அவர்களிடத்துல இந்த ஹதீஸ இந்த புகாரி ஷரீஃப நாங்க ஓதினோம். அவர்கள் இந்த ஹதீஸ இந்த புகாரி ஷரீஃப இரண்டு வழிகளில் ஓதியிருக்கிறாங்க. ஒன்று கிராத்தாக பாடமாக ஓதியிருக்கிறாங்க ஷேகுல் ஹதீஸ் மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல, இஜாசாவாக மௌலானா ஃபக்ருதீன் அஹமத் அல் முராபாதி முராதாபாதி ரஹ்மஹுல்லா அவர்கள்ட்ட ஓதியிருக்கிறாங்க. நாங்கள் ஒரு வழியை சொல்லிக்கிட்டு போவோம். மௌலானா ஜக்கரியா சாப் ரஹ்மத்துல்லா அலை இந்த கிதாப மௌலானா ஹலீல் அஹமத் சஹாரம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள்ட்ட ஓதினாங்க. அவர்கள் இந்த புகாரி ஷரீஃப மௌலானா முஹம்மது மஸ்ஹர் நானூத்தவி ரஹ்மத்துல்லாஹி அலை அவங்கள்ட்ட ஓதினாங்க. அவர்கள் உஸ்தாதுல் அஸாதிதா மௌலானா மம்லூக் அலி நானூத்தவி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள்ட்ட ஓதினாங்க. மௌலானா மம்லூக் அலி நானூத்தவி மஜ்மாவுல் அசானீத் என்று இந்தியாவில் அழைக்கப்படும் ஷாஹ் முஹம்மது இஸ்ஹாக் இப்னு பின்த் ஷாஹ் அப்துல் அசீஸ் அத்-தஹ்லவி ரஹ்மஹுல்லா அவர்கள்ட்ட ஓதினாங்க. ஷாஹ் இஸ்ஹாக் ரஹ்மஹுல்லா மர்ஜாவுல் அசானீத் என்று இந்தியாவில் அழைக்கப்படும் ஷாஹ் அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா அவர்களிடத்தில் ஓதுறாங்க. அவர்கள் தான் முஸ்னிதுல் ஹிந்த் இந்தியாவுக்கு அறிவிப்பாளர் வரிசையை அறிமுகப்படுத்தியவர் என்று பிரபல்யம் பெற்ற ஷாஹ் வலியுல்லா அஹமது பின் அப்துல் ரஹீம் அத்-தஹ்லவி ரஹ்மஹுல்லா அவர்களிடத்தில் இந்த கிதாபை ஓதியிருக்கிறார். அங்கிருந்து இஸ்னாத் யமனுக்கு இன்திகால் ஆகுது. அரபுலகத்துக்கு அங்கிருந்து இந்த இஸ்னாத் போகுது. அவங்க யார்கிட்ட ஓதுறாங்கண்டா, ஷாஹ் வலியுல்லா ரஹ்மத்துல்லா அலை அபு தாஹிர் முஹம்மது பின் இப்ராஹிம் அல் குருதி ஷாஃபி மதுஹபுடைய முக்கியமான ஒரு ஃபகீஹ் இமாம் குருதி என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இமாம் குருதி ரஹ்மஹுல்லா அவர்கள் தோதுறாங்க. அவர்கள் ஹிஜ்ரி 1145 வஃபாத்தானவங்க. இமாம் குருதி அபு தாஹிர் அல் குருதி அவர்களுடைய உஸ்தாத் இப்ராஹிம் பின் ஹசன் அல் குருதி தோதுறாங்க. ஹிஜ்ரி 1101 வஃபாத். அவர்களுடைய உஸ்தாத் அஸ்ஃபி அஹமது பின் முஹம்மது அல் குஷாஷி ரஹ்மஹுல்லா அவர்கள் தோதுறாங்க. அவங்க ஹிஜ்ரி 1071 வஃபாத். அவர்களுடைய உஸ்தாத் அபுல் மவாஹிப் அஹமது பின் அப்துல் குத்தூஸ் அஷ்ஷன்னாவி ரஹ்மஹுல்லா அவர்கள் தோதுறாங்க. ஹிஜ்ரி 1028 வஃபாத். அவர்கள் இமாம் ஷம்சுத்தீன் முஹம்மது பின் அஹமத் அர் ரமலி ரஹ்மஹுல்லா அவர்கள் தோதுறாங்க. ஹிஜ்ரி 1004 வஃபாத். அவர்கள் நாம் ஷாஃபி மதுஹபில் அதிகமாக ஷேகுல் இஸ்லாம் என்று அழைக்கிறோம். ஜெயினுத்தீன் ஜக்கரியல் அன்சாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் தோதுறாங்க. ஹிஜ்ரி 926 வஃபாத். அவர்கள் புகாரி என்று சொன்னாலே அவர்களோடு சேர்ந்து தலாசுமன் எங்கட சிந்தனைக்கு வரக்கூடிய ஒரு பெரிய அறிஞர் அபுல் ஃபதல் ஷிஹாபுத்தீன் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா அவர்கள்ட்ட ஓதுறாங்க. அவர்கள் ஹிஜ்ரி 852 வஃபாத். இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி இப்ராஹிம் அஹமத் அத் தன்னூஹி ரஹ்மஹுல்லா அவர்களிடத்தில் ஓதுறாங்க. அவர்கள் ஹிஜ்ரி 800 வஃபாத். அவர்கள் இமாம் அபுல் அப்பாஸ் அஹமது பின் அபி தாலிப் அல் ஹஜ்ஜார் இடத்தில் ஓதுறாங்க. அவர்கள் ஹிஜ்ரி 230 வஃபாத். அவர்கள் இமாம் அபு அப்துல்லா ஹுசைன் இப்னு அல் முபாரக் அல் ஜபீதி இடத்தில் ஓதுறாங்க. 631 வஃபாத். அவர்கள் அபுல் வக்த் அப்துல் அவ்வல் சிஜ்ஜீன் ஓதுறாங்க. ஹிஜ்ரி 553 வஃபாத். அவர்கள் இமாம் அபுல் ஹசன் அப்துல் ரஹ்மான் தாவூதி இடத்தில் ஓதுறாங்க. ஹிஜ்ரி 467 வஃபாத். அவர்கள் இமாம் அபு முஹம்மது அப்துல்லாஹி பின் அஹமது சரஹ்சி இடத்தில் ஓதுறாங்க. ஹிஜ்ரி 381 வஃபாத். அவர்கள் இமாம் புகாரி இடத்தில 5 முறை இந்த புகாரி ஷரீஃபை நேரடியாக ஓதிய அபு அப்துல்லா முஹம்மது இப்னு யூசுப் அல் ஃபிரப்ரி இடத்தில் எழுதுறாங்க. அவர்களுடைய நுஸ்கா தான் அதிகமாக இந்த உலகத்தில் அச்சிடப்பட்டிருக்குது. ஹிஜ்ரி 320 இமாம் அபு முஹம்மது அபு அப்துல்லா முஹம்மது இப்னு யூசுப் அல் ஃபிரப்ரி ஹஜரத் இமாம் அபு அப்துல்லா முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் இந்த கிதாபை எழுதுறாங்க. இது ஸஹீஹுல் புகாரிக்கான எங்களுடைய இஸ்னாத். அடுத்ததாக புகாரி ஷரீஃபுடைய கடைசி கிதாபாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபு தௌஹீத கொண்டு வந்திருக்கிறான். தௌஹீத் என்பதை தெரியும், அது அகீதா சார்ந்த பகுதிகளை பேசக்கூடிய ஒரு பகுதி தான் கிதாபு தௌஹீத். ஒரு கிதாபுக்கு ஜாமி அன்பு பேரு வாரதுக்கு 8 வகையான தலைப்புகள்ல ஹதீஸ்கள் உள்ளடக்கப்பட்டால் தான் அந்த கிதாபுக்கு ஜாமி அந்த வார்த்தையை பாவிக்கலாம். புகாரி ஷரீஃபுக்கு அடுத்ததாக சஹீஹ் முஸ்லீம் இருக்குது. அதிகமான அறிஞர்கள் சஹீஹ் முஸ்லீமுக்கு ஜாமி முஸ்லீம் என்று சொல்லல், சிலர் சிலர் சொல்லிக்கிறாங்க. இப்னு அபீ அல்ஹாஜ் அது போன்ற சிலர் சஹீஹ் முஸ்லீமுக்கு ஜாமி என்று சொல்லிக்கிறாங்க. இருந்தாலும் மஷ்ஹூராக முஸ்லீமுக்கு யாரும் ஜாமி முஸ்லீம் என்று சொல்றல. ஏன், 8 7 தலைப்புகளை அவர் நிரப்பமாக கொண்டு வந்தாலும் கராத்துடைய பகுதிகளில் அவர்கள் ஹதீசுகள் கொண்டு வந்தது குறைவு. அதனால் அதுக்கு ஜாமி என்று சொல்றத உலமாக்கள் குறைச்சிக்கிட்டான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 8 மிக நிரப்பமாக ஆழமாக துல்லியமாக அந்தந்த காலங்களில் உள்ள அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய விதத்தில் அவர்களுடைய கிதாபை அமைச்சிருக்கிறார். ஹதீஸ்ல ஆரம்பிச்சு அமல்களோடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் பூர்த்தி செஞ்சுட்டு கடைசியாக இஃதிகாதோட அகீதாவோட சம்பந்தப்பட்ட கொள்கை சார்ந்த பாடத்தை கிதாபு தௌஹீதுல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பயான் செய்கிறார். நீங்க அது ஆரம்பத்தில் யோசிப்பீங்க, கிதாபு தௌஹீதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கிதாபு ரத்தி அலல் ஜஹ்மியத்தி வகைரிஹிம். வகைரிஹிம் அண்டா அங்கு கதரியாக்கள் முராட். ஜஹ்மியாக்களுக்கும் கதரியாக்களுக்கும் ரத்தாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபு தௌஹீத் எழுதினாங்க. இந்த இடத்தில் ஒரு கேள்வி எழும்புது, ஏன் அந்த 2 பேர் வரணும்? கிதாபு தௌஹீத் என்பதற்கும் கிதாபு ரத்தி அலல் ஜஹ்மியா வகைரிஹிம் என்பதற்கும் இடையில என்ன முனாசபத், என்ன பொருத்தப்பாடு இருக்குது என்பதை அலசும் போது எழுதுறாங்க, தௌஹீத் என்றாலே அல்லாஹுடைய ஜாத்தில அவனுடைய சிஃபாத்தில அவனுடைய ஆளுகள்ல அல்லாஹ் ஒருவன் என்பதை நிரூபிக்கிறது. இதற்கு எதிரான கருத்து கொண்டவர்கள் அல்லாஹுடைய சிஃபாத்துகளை மொத்தமாக நிராகரிக்கக்கூடியவர்கள் ஜஹ்மியாக்கள். தவங்களுக்கு ரத்தாக அமையும் போது அதற்கொண்டு தௌஹீத் இஸ்பாத் பண்ணப்படுகிறது. எதிரிகளுக்கு ரத்து கொடுக்கும் போது, தௌஹீதுக்கு எதிரானவர்களுக்கு மறுப்பு கொடுக்கும் போது தௌஹீத் அங்கு நிரூபணமாக. அதனால கிதாபு தௌஹீதும் கிதாபு ரத்தி அலல் ஜஹ்மியாவும் இந்த வகையில ஒரு முனாசபத் கொண்டதாக இருக்குது. கிதாபு தௌஹீத பத்தி நாம சுருக்கமாக பார்ப்போம். எங்கட காலத்தில பழைய காலத்திலிருந்து எல்லா ஷர்ருகளும் சேர்ந்து வந்திருக்கு. எல்லா ஷர்ருகளும் இப்ப மொத்ததிலா இல்ல, ஆனா மொத்ததிலாட சிந்தனை இருக்குது. மொத்ததிலா பெயர் இல்ல, மொத்ததிலா சிந்தனை இருக்குது. இப்ப முருஜியாவன்ற ஒரு ஃபிரகா இல்ல, ஆனா முருஜியாவுடைய சிந்தனை இருக்குது. இப்ப கதிரியாக்கள கதிரியாவன்ற ஒரு கூட்டம் இல்ல, ஆனா கதிரியாக்கள சிந்தனை இருக்குது. பழைய காலத்தில் என்ன வழிகட்ட பிரிவுகள் இருந்துச்சோ அந்த பிரிவுகள் பெயரோட இப்ப இல்ல, ஆனா அவர்களிட்ட இருந்த சிந்தனைகள் இப்ப இருக்குது. ஆனால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் அவர்கள் பல பிரிவினர்களாக பல வழிகட்டு சிந்தனை உள்ளவங்களால அவர்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாகிச்சு. இதனால் என்ன செஞ்சாங்க, சில சில பாபுகளை தாக்கத் பண்ணினாங்க இந்த எதிரிகளுக்கு பதில் கொடுக்கிறதுக்காக. நீங்க கிதாபுல் ஈமானில பார்த்திருப்பீங்க, கிதாபுல் ஈமானில் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா முருஜியாக்களுக்கு ரத்து கொடுக்கறதுல ரொம்ப கவனமாக இருந்தான். கிதாபுல் ஈமானில உருவாக்கப்பட்டுள்ள பாபுகள் முருஜியாக்களுக்கு ஆங்காங்கே முஅத்தஸிலாக்களுக்கு அந்த பதிலாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாபுல் ஈமான் அமைச்சிருக்கிறார். அப்படியே தொடர்ந்து வந்தீங்கன்னா கிதாபுல் ஃபபாயிலுக்கு வந்துடுங்க, மனாக்கிபு சஹாபாவுக்கு வந்தீங்க, அங்க ரவாஃபில்களுக்கு ரத்தை அமைச்சிருக்கிறார். ரவாஃபில்கள் கடைசியாக 3 பகுதியில் பார்க்குறீங்க, கிதாபு தௌஹீத் இங்கு அவங்க எடுத்திருக்கிறது பிரதானமாக ஜஹமியாக்களுக்கும் கதரியாக்களுக்கும் ரத்து, இடையிடையே முஅத்தஸிலாக்களுக்கும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரத்து கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இதிலிருந்து நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். ஒரு ஆலிமுடைய முக்கியமான பணி என்ன என்பதை ஹஜரத் இமாம் புகாரி அவர்களிட கிதாபை படிக்கக்கூடியவர்களுக்கு உணர்த்தி இருக்கிறார். ஆலிமை எல்லாரும் என்ன சொல்றாங்க, சமுதாயத்தின் காவலர்கள் என்று சொல்றாங்க. சமுதாயத்தில் காவலர், காவலர் என்ன செய்வார், பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வரும்போது அவர் ஏதோ தாக்குதல் நடத்தியாவது அந்த எதிரியை தடுத்து நிறுத்தும். தீனுக்கு யாராவது ஒருவருடைய சிந்தனையால் யாராவது ஒருவருடைய செயல்பாட்டால தீனுக்கு ஆபத்து வருகிறதா, ஆலிம் அங்க மௌனமாக இருக்கிறது கேளாங்க, மறுப்பு கொடுத்துத்தான் ஆகும். இங்க எங்களுக்கு ஒரு இஷ்கால் உண்டாகும், பாத்தில்களை பேசி மறுப்பு கொடுத்து நீங்க உடைக்காதீங்க, மௌனமாக இருந்து உடைங்க என்ற ஒரு கருத்தை சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கவுல் அமீதுல் பாத்தில் பி அதமி ஜிக்ரிஹான்னுவாங்க, பாத்தில்களை நீங்க அதை பத்தி பேசாம இருந்து மௌத்தாக்குங்க, இல்லாமலாக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு அழகான பதிலாக இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த அவங்களோட முக்கத்திமால அன்னாவுடைய மசலாவை பத்தி பேசுற விதம் இந்த இந்த பதில் கொடுக்கிற முறைக்கு ஒரு ஆதாரமாக அமைக்கு. இமாம் முஸ்லிம் என்ன சொல்றாங்கடா, எல்லா இடத்திலையும் மௌனத்தால பதில் கொடுக்கலாது, எல்லா இடத்திலையும் அது சரி வராது. எங்க பாத்தில்கள் சர்றுகள் மக்களிடத்துல பரவில்லையோ அந்த பாத்தில்களை நீங்க மௌனமாக இருக்கிறதால சாகரிக்கலாம். எப்பொழுது பாத்தில்கள் சர்றுகள் சமுதாயத்தில் பரவிட்டோ எல்லா இடத்திலும் ஊடுருவிட்டோ இங்க நீங்க பதில் கொடுத்துத்தான் அதை சாகரிக்கணும், அது உங்களோட பொறுப்பு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபு தௌஹீத பிழையான சிந்தனையுள்ள அவர்களுக்கு ரத்தாக அமைச்சார். இந்த ஜஹ்மியாக்கள் இவங்க குறி வைக்கிறாங்களே, இது யார் இவங்க ஜஹ்மியாக்கள் யார்? அப்ப எங்களுக்கு தெரியும், ஜஹ்மியாவை ஸ்தாபிச்சவர் அசில்ல அவருடைய அவர் கொலை செய்யப்பட்டாரு, அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு பின்னால ஜஹ்மிபுனு சஃப்வான், ஜஹ்மிபுனு சஃப்வான் ஆரம்பத்தில் இருந்தாரு. ஜஹ்மிபுனு சஃப்வானாலதான் இந்த ஜஹ்மியா என்ற சிந்தனை உருவாச்சு. ஜஹ்மிபுனு சஃப்வானை பத்தி நாங்க விளங்கணும். ஜஹ்மிபுனு சஃப்வான் யாருன்னு சொன்னா, அவர்கிட்ட பேச்சு திறமை இருக்குது ஆனால் அவர்கிட்ட இல்ம் இல்லை. பேச்சு திறமை இருக்குது அவர்கிட்ட இல்ம் இல்லை. எங்கட ஷேக் சொல்லுவாங்க, மௌலானா யூனுஸ் ஹஃபிழஹுல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, யார்கிட்ட அறிவில்லாத பேச்சு இருக்கிறோ இவர் சமுதாயத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல முசீபத்தை கிளப்பி வைப்பார். நல்ல பேச்சாற்றல் இருக்குது ஆனால் அவரிடத்தில் அறிவில்லை. இவர் சமுதாயத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு முசீபத்தை உண்டாக்கி ஒரு ஃபித்னாவை கிளப்பி வச்சிருவார். அவங்க சொல்றாங்க, இந்த ஜஹ்மிபுனு சஃப்வானுக்கும் இந்த பிரச்சனை உண்டாச்சு, அவருடைய பேச்சால சமுதாயத்தில் அவர் பிரபலியம் பெற்றாரு, இல்ம் இல்ல, மக்கள் அவரை தேடி வந்து பல கேள்விகளை எழுப்பினாங்க, அவருடைய ஜஹாலத்தால பதில் கொடுத்தாரு, ஃபித்னா உண்டாச்சு. அவங்களுக்கு மருந்து என்ன தெரியாதா, அகலுல் ஜிக்ர் இடத்துல போயிட்டு கேளுங்க, அகலுல் இல்முகிட்ட போய் கேளுங்க, உங்களோட அறிவும் வளரும் உங்களோட பேச்சும் வளரும். ஃபஸ்அலு அஹல ஜிக்ர் இன் குந்தும் லா தஅலமூன். ஜஹ்மிபுனு சஃப்வான் அறிவு எந்த மட்டத்தில் இருந்துச்சு என்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம் தான். ஒருத்தர் அவர்கிட்ட மசாலா கேட்கிறாரு, ஒரு பெண் அவளை ஒரு மனிதர் நிக்காக செய்தார் ஆனால் அவரை துகூல் செய்யல, திருமணம் முடிச்சது உண்மை ஆனால் ரெண்டு பேரும் உறவில் ஈடுபடல. இந்த நிலையில அந்த பெண்ணை கணவர் தலாக் சொல்றாரு. இப்ப இவள் எப்படி நடந்து கொள்ளணும் என்று கேட்டதற்கு அவர் ஜஹ்மிபுனு சஃப்வான் சொன்னார், இத்தா ஐகோன் பண்ணாரு. எங்களுக்கு தெரியும், துஹூல் செய்யப்படாத ஒரு பெண்ணாக இருந்தா, கணவனோடு ஒன்று கூடாத ஒரு பெண்ணாக இருந்தா அவளை தலாக் சொன்னாலும் அவளுக்கு இத்தா கிடையாது. குரானுடைய நஸ் தெளிவாக நாங்கள் படிச்சிருக்கிறோம். இந்த குரான்ல நஸ்ராக வரக்கூடிய இந்த பரியுடைய சாதாரண மசாலா கூட ஜஹ்மிபுனு சஃப்வானுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அவருடைய அறிவோட மட்டத்தை இதால நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். அந்த வகையில இவர்களுடைய ஜஹ்மியாக்களுடைய கொள்கை என்னண்டா, அல்லாவோட ஜாத்தை மட்டும் இஸ்பாத் பண்றது, அல்லாவோட ஜாத் இருக்குது அவனுக்கு ஒரு சிஃபத்தும் கிடையாது, முழுக்க சிஃபத்துகளை நபிச்சு, அல்லாஹ் எந்த சிஃபத்துகளும் அற்றவன், அல்லாஹ்வுக்கு திருநாமங்களும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு திருநாமங்களும் கிடையாது, பெயரும் இல்ல சிஃபத்தும் இல்ல, அல்லாஹ் ஒரு ذات மட்டும்தான் இருக்குது. சிஃபத்துகளை மறுத்தாங்க, அஸ்மாக்களை மறுத்தாங்க. சொன்னாரு ஒரு கட்டத்துல ஜஹமி பின் ஸஃப்வான், அல்லாஹ்வுக்கு 99 திருநாமம் இருக்குது, அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி சொல்றது உண்டு, 99 தெய்வங்களை வச்சு வணங்குறது உண்டு, அவருக்கு இருக்கிற அறிவு. அதனால நாங்க எங்கட உலமாக்கள் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா ஜஹ்மியாக்களுக்கு அழகான எளிமையான ஒரு பதில் கொடுத்தாங்க. ஒரு மனிதனுடைய ஜாத் இருக்கிறது வேற, அவருக்குள்ள சிஃபாத்துகள் இருக்கிறது வேற. சிஃபத் இருக்கிறதால ஜாத்து பலராகாது. பாருங்க அல்லாஹு தஆலா மனிதனை பத்தி சொல்றான், மனிதனை உண்டாக படைச்சோம், ஜர்னி வமன் கலக்து வஹீதான், ஜர்னி வமன் கலக்து வஹீதா. ஆனா பாருங்க மனிதனுக்கு பார்வை இருக்கு, ரெண்டு கண்கள் இருக்குது, மனிதனுக்கு கேள்வி இருக்குது, ரெண்டு காதுகள் இருக்குது, மனிதன் பேசுறதுக்கு வாய் நாய் இருக்குது. இந்த சிஃபாத்துகள் எல்லாம் மனிதனுக்கு இருந்தாலும் அல்லாஹ் அவனை ஒருத்தனு தான் சொல்றான். சிஃபாத்துகள் பல இருக்கிறதால ஒரு மனிதன் பல மனிதனாக ஆகிறான் என்றிருந்தால் அல்லாஹ் வஹீத் அவன் அங்கு சொல்லி இருக்க கூடாது. இதை வச்சு உணர்த்தினான் இவா முஹம்மத். இது போல் அல்லாஹு தாலாவுக்கு பல இஸ்ம்கள் பெயர்கள், அல்லாஹ்வுக்கு பல சிஃபாத்துகள் இருக்கிறதன் மூலமாக அவன் பலதாக ஆக மாட்டான் என்பதை இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா போன்றவர்கள் நிரூபித்தாங்க. அந்த காலத்தில் அந்த ஃபித்னா இருந்ததால இந்த கிதாபு தௌஹீத ஜஹ்மியாக்கள் கதரியாக்களுக்கு ரத்தாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அமைச்சாங்க. சரி, நாங்கள் இந்த பாடத்துக்கு வருவோம். இதில் என்ன வாசித்தாங்க, இதில் ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய, ஈமான் கொள்ள வேண்டிய ஒரு பாடத்தை இங்கே கொண்டு வரான். அது என்ன, நாங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் நாளை கியாமத்தில் தராசில வச்சு நிறுக்கப்படும், மீதானுடைய பாடம். எங்கள்கிட்ட அகீதாவிலையும் சொல்லிக்குது, இதை கட்டாயம் நம்பியே ஆகணும், மீதான நம்பல அவர் இஸ்லாத்துக்கு வெளியில போய்த்துருவாரு. அல்லாஹ் கியாமத்தில் நிறுப்பான். பாபு கௌலில்லாஹ் வனவஉல் மவாஸீனல் கிஸ்த லியௌமில் கியாமா. அல்லாஹ்வோட வார்த்தை என்ன, நீதமான தராசுகளை நிறுவுவோம், நீதமான தராசுகளை நிறுவுவோம் எங்க கியாமத்துடைய நாளையில. அப்ப பாருங்க, நான் இஸ்னாதுகளை பத்தியெல்லாம் பேச இல்லை, இதில் உள்ள முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்றேன். என்ன கொஞ்சம் பொதுமக்களும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அடுத்தது உங்களுக்கு முழு புகாரியிலே வழிகாட்டப்பட்டும் இருக்குது, அதனால முக்கியமான சில நுக்தாக்களை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது விஷயம் என்னென்றா, நாங்க தராசுகளை நிறுவுவோம் என்று அல்லாஹ் சொல்றான். எங்களுக்கு தெரியும் மவாசீன் என்பது மீசானுடைய பன்மை, மீசான் தராசி, மவாசீன் தராசிகள். மீசானுடைய அசல் மியூசான், அது வாவ், அதிலுள்ள வாவு யாவாக பிறட்டப்பட்டிருக்கிறது, ஏன் மீமில கசர் இருப்பதனால கசருக்கு தோதுவாக அது மீசான் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. இங்கு ஒரு கேள்வி எழும்புது, அல்லாஹு தாலா தராசை நிறுவுவோம்னு சொல்லி இருக்கிறாமே, ஏன் பல தராசுகளை நிறுவுவோம் என்று பன்மையாக சொல்றான் என்றொரு கேள்வி எழும்புது. இதுக்கு உலமாக்கள் மூணு வகையான பதில் கொடுக்கிறாங்க. சிலருடைய அபிப்பிராயம், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தராசு அங்கு வைக்கப்பட்டிருக்கும், அப்ப பல தராசுகள் வருகிறது. இரண்டாவது கருத்து, ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு தராசு இருக்குது, தொழுகைக்கு ஒரு தராசி, நோன்புக்கு ஒரு தராசி. இமாம் ஃபக்ருதீன் ராஜி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த கருத்தை தர்ஜீஹ் செய்யறாங்க. இந்த ரெண்டு கருத்தின் படி பார்த்தா ஒரு ஆளுக்கு ஒரு தராசி அல்லது ஒரு அமலுக்கு ஒரு தராசி என்று பார்த்தா இங்க பன்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஹகீகத், உண்மையிலே பல தராசிகள் அங்கு நிறுவப்பட போகுது. மூணாவது கருத்து என்னண்டா, இல்ல முழு பேருடைய அமல்களை வல்லா ஒரு தராசில தான் நிறுக்க போறான். அப்ப ஏனப்பா அல்லாஹ் பன்மையாக சொல்றான், ஒரு தராச நிறுவோம் சொல்லலாமே, ஏன் பன்மையாக சொல்றான். அதுக்கு அந்த உலமாக்கர் சொல்றாங்க, அது அந்த தராசில போடப்படுகிற அமல்கள் பலதாக இருப்பதனால் தராசிகள் என்று சொல்லியிருக்கிறான். தராசுகள் இல்ல, ஒரு தராசி தான், அதுல பல அமல்கள். அல்லது அந்த தராசில மனிதனை போட்டுத்தான் நிறுக்க போறான்னு வச்சா பல மனிதர்களை போட்டு நிறுக்கிறதால அவர்களை கவனிச்சு அங்க பண்மையாக சொல்லப்பட்டிருக்குது என்ற வாதத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. சரி, அதுக்கு ஆதாரம் என்ன? பலவிதமான அமல்களை போட்டு அதுல நிறுக்கப்படுறதாலதான் பன்மையாக சொல்லப்பட்டிருக்குது என்பதற்கு ஆதாரம் என்ன கேட்டா அவங்க காட்டுறாங்க, ஒமன் ஹஃபத் மவாஸீனுஹு, ஒமன் ஹஃபத் மவாஸீனுஹு, யாருடைய தராசுகள் பாரம் குறைஞ்சதாக ஆகுமோன்னு வருது. ஒரு ஆளுக்கு பல தராசுகள் வரையலாதே, அங்க மவாஸீனுஹு என்பதற்கு அர்த்தம் யாருடைய அமல்கள் பாரம் குறைந்ததாக இருக்குமோ அவர்கள் நரகம் போக வேண்டி வரும் என்ற அந்த அங்க மவாஸீனுக்கு அமாலுடைய அர்த்தம் தான் கொடுக்கப்படுகிறது. ஆகவே இங்க பல தராசுகள் இல்ல, ஒரு தராசில் பல அமல்கள் நிறுக்கப்படுகிறது என்பதுதான் இதனுடைய கருத்து என்று அவங்க வாதத்தை முன்வைக்கிறாங்க. நாலாவது ஒரு கருத்து சொல்றாங்க, அங்க பன்மையாக சொன்னது பல தராசுகள் என்பதற்காகவோ அதில் நிறுக்கப்படுற அமல்கள் பலது என்பதற்காகவோ அல்ல, அந்த நிறுக்கிற செயல ஒரு பாரமான விஷயமாக எங்களுக்கு காட்டுறதுக்காக தஃஹீமுக்காக அல்லாஹு தஆலா பன்மையாக சொல்லியிருப்பார். சில இடத்துல சில வார்த்தைகள் ஒன்றாக இருந்தாலும் அதை பெருசாக்கி காட்டுற எல்லாத்துக்கும் ஒரு பயம் உண்டு வாரத்துக்காக, அல்லது அந்த விஷயம் பயமாக கவனம் எடுக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறதுக்காக. உதாரணத்துக்கு அவங்க காட்டுறாங்க, அல்லாஹு தஆலா நூஹ் நபியின கௌம பத்தி சொல்றான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம் பல ரசூல்மார்களை பொய்ப்பித்தார்கள். ஆனால் சரித்திரம் என்ன சொல்லுது, அவங்களோட கௌமுக்கு ஒரே ஒரு ரசூல் தான் வந்தார். எப்படி பல ரசூல்கள் அவங்க பொய்ப்பிக்கிற அப்ப எழுதுறாங்க, அந்த ஒரு ரசூலான ஹதரத் நூஹ பொய்ப்பிச்சது பல ரசூல்மார்களை நிராகரிச்சதுக்கு சமம். ஒன்று நிராகரித்தது எவ்வளவு பாரதூரமான வேலை என்றா பல ரசூல்மார்களை நிராகரித்ததுக்கு அது சமம் என்ற கருத்தை அவங்க ஆதாரமாக முன்வைக்கிறாங்க. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி இந்த கருத்தை தான், மவாஸீன் என்பது தஃஹீமுக்காகத்தான் அங்கு கொண்டு வரப்பட்டிருக்குது என்ற கருத்தை, மஷ்ஹூரானது பிரபலியம் பெற்ற கருத்து என்று முன்வைக்கிறாங்க. ஆனால் பிரபலியமாக இருந்தாலும் அல்லாமா இப்னு ஹஜர் தர்ஜீஹ் செய்றாங்க, இந்த நாலு கருத்துகளையும் ஒரு தராசிதான் அங்கு வைக்கப்படும் என்ற கருத்து ஆதாரத்தால கூடியது, ராஜிஹானது என்ற கருத்தை சொல்றாங்க. இப்ப ஒரு கேள்வி வரும், என்னண்டா எப்படி ஒரு தராசில இவ்வளவு பேருடைய அமல்களையும் நிறுக்க போற? அடுத்த ஒரு கேள்வி வரும், அதுக்கு ஜவாப் என்னன்னு சொன்னா, துனியாவில நாங்க உலகத்தில தராசுகளையும் இங்க நிறுக்கிற முறைகளையும் சிந்திச்சா தான் இது ஒரு பாரமாக தெரியும். கியாமத்து வந்து உலகத்தை விட வித்தியாசமானது, கியாமத்தில எல்லாமே உலகத்தை விட வித்தியாசமான ஆச்சரியமான செயல்கள் நடக்கிறதும் தான். அந்த இடத்தில் அல்லாஹு தாலா ஆச்சரியப்படுகிற விதத்தில சில வினாடிகளில் எல்லாரோட அமலையும் நிறுத்தி முடிச்சிடுவான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அடுத்ததாக அல்லாஹு தாலா இந்த ஆயத்தில் நீளமான தராசுகள், அல் கிஸ்த் என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா பாவிச்சிருக்கிறான். இவ்விடத்தில் ஒரு சின்ன வகுப்பில் உள்ள புள்ளைகளுக்கு ஒரு கேள்வி எழும்பும், மவாஸீன் என்பது ஒரு பன்மையான வார்த்தை, ஜம்ஆன வார்த்தை, அதற்கு சிஃபத்தாக கிஸ்த் என்ற முஃப்ரதான வார்த்தை வந்திருக்கிறது. ஒரு மௌசூமுக்கு சிஃபத்தாக வரும்போது சில விஷயங்களில் தாபியு மத்பூவாக வரணும். அப்ப மவாஸீனுக்கு கிஸ்து எப்படி ஜம்மாக வரலாம்? அதுக்கெல்லாம் ஜாஜி ரஹ்மத்துல்லாஹி பதில் கொடுக்கிறாங்க, கிஸ்து என்பது ஒரு மஸ்தர், மஸ்தர்ல அதை நீங்க தஸ்மியாவாக ஜம்மாக பாவிக்கிறது இல்லை, அது எல்லா நிலைமையிலையும் ஒரே கோலத்தில தான் வரும் என்ற கருத்தை குறிப்பிடுறாங்க. இன்னும் சில அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க, இல்ல அவடத்தில அல் கிஸ்த் என்பது நேரடியாக மவாஸீனுக்கு சிஃபத் அல்ல, அங்க ஒரு வார்த்தை முபாஃபாக இருக்குது, பிஹதுஃபில் முபாஃப் என்ன இருக்குது, வனவுல் மவாஸீன ஜவாத்தில் கிஸ்த், ஜவாத் என்ற வார்த்தை அங்க மஹ்தூஃபாக இருக்குது. இன்னும் சிலர் சொல்றாங்க, இல்ல லி அஜில் என்ற வார்த்தையோட மஹ்தூஃபாக இருக்குது, வனவுல் மவாஸீன லி அஜில் கிஸ்த் மஃஊலுன் லஹு என்ற கருத்தை அவரிடத்துக்கு கொடுக்கலாம் என்றும் சில அறிஞர்கள் அந்த இடத்துக்கு விளக்கம் சொல்லுகிறார். பின் இடத்துல இந்த மீதான நாங்கள் நம்பித்தான் ஆகணும் என்பதற்காக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த பாடத்தை நிறுவுறாங்க. யாராவது கியாமத்தில் அமல்கள் நிறுக்கப்படும் என்பதை மறுக்கிறார்கள் இருக்கிறாங்களா? யாராவது மறுத்தா தானே அவர்களுக்கு எதிராக ஆதாரத்தோடு நிரூபிக்கணும். யாருமே மறுக்கலை என்றா அதை பெரிசா நிரூபிக்க வேண்டிய தேவை ஒன்றில்லையே என்று பார்த்தா, உண்மையில மீதானையும் மோத்ததிலாக்கள் இன்கார் செய்றாங்க. அமல்கள் நிறுக்கப்படும் என்ற செய்திய மோத்ததிலா என்ற பிரிவினர்கள் அவர்கள் நிராகரிக்கிறாங்க. அதற்கு எங்கள் அறிஞர்கள் பலமான பதில்களையும் மறுப்புகளையும் கொடுத்திருக்கிறார். ஹம்பல் இப்னு இஸ்ஹாக் ரஹ்மஹுல்லா அவருடைய அஸ்ஸுன்னா என்ற கிதாபில் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள்ட்ட இந்த நக்கல் செய்கிறாங்க. யார் மீதான தராசில நிறுக்கப்படும் என்ற இந்த செய்தியை மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுப்பாக இமாம் அஹ்மத் சொல்றாங்க, அல்லாஹு தாலா وَنَضَعُ الْمَوَازِينَ الْقِسْطَ لِيَوْمِ الْقِيَامَةِ மீதான நிறுவுவோம் என்று தெளிவாக குர்ஆன் சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளிலும் கியாமத்தில் மீதான் என்ற தராஷ் இருக்கும் என்று தெளிவாக வந்திருக்கிறது. ஆகவே யாராவது மீதான மறுத்தால் அவர் ரசூலுல்லாவுக்கு பதிலடி கொடுக்கிறதுக்கு சமம். ரசூலுல்லாவை மறுக்கிறாரு, யார் ரசூலுல்லாவை மறுக்கிறாரோ அவர் அல்லாவை மறுக்கிறாரு. மறுத்தவர் இஸ்லாத்தை விட்டு வெளிக்கு வெளியில போக வேண்டி வரும். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் பதில் கொடுத்தார். அடுத்ததாக நாங்க பார்க்கிறோம் லியௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளையில. இந்த லியௌமில் கியாமால் உள்ள லாமுக்கு மூணு வகையான கருத்துக்களை முஹத்திஸிகள் எழுதியிருக்கிறாங்க. அதுல மஷ்ஹூரான பிரபலியமான கருத்து என்னன்னா, இந்த லாமுக்கு ஃபீயுடைய கருத்து கொடுக்கப்படும். ஃபீ யௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளையில. இந்த கருத்தை இமாம் நவவி இப்னு குதைபா ரஹ்மஹுல்லா இஹ்தியார் செஞ்சிருக்கிறாங்க. இரண்டாவது கருத்து லாமு தௌகீத், கியாமத்துடைய அந்த வக்துக்கு அந்த வக்தில நிறுவப்படும் என்பது. மூணாவது லாமுல் அஜில் அப்படின்னா லிஹிசாபி யௌமில் கியாமா, கியாமத்துடைய விசாரணைக்காக அந்த மீசான் நிறுவப்படும் என்ற கருத்தை அங்க உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அலை இன்னொரு மசாலாவை பேசுறாங்க. மீசான் நிறுவப்பட்டாச்சு, அந்த மீசான் என்ற தராசில எதை போட்டு நிறுக்க போறாங்க, எப்படி நிறுக்க போறாங்க? ஆதமுடைய மக்களின் அமல்களும் அவர்களுடைய சொற்களும் தராசில வச்சு நிறுக்கப்படும். அமல்கள் அக்வாலுகளும் நிறுக்கப்படும், அஃஆலுகளும் நிறுக்கப்படும். இந்த ரெண்டும் தான் அதுல போட்டு நிறுக்கப்படுகிற விடயங்கள் என்பதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இங்கு உறுதிப்படுத்துறாங்க. இந்த வார்த்தை எதை காட்டுதண்டா, எல்லா மனிதர்களுடைய அமல்களும் நிறுக்கப்படும் என்று தமீம் தான், பொதுப்படை தான் இந்த வார்த்தையிலிருந்து விளங்குது. ஆனால் உலமாக்கள் சொல்றாங்க, வேற வேற குர்ஆனுடைய ஆயத்துகள் ஹதீஸுகளை வச்சு ரெண்டு சாரார் இந்த சட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறாங்க. முதலாவது யாரெண்டா, ஒரு மனிதன் சுத்த காஃபிர், அவன் வாழ்க்கையில நன்மை செஞ்சதே இல்லை, அவன் குஃபுரிலே இருந்திருக்கிறான், இவன் நிச்சயமாக நரகம் நுழைவான். இவருக்கு மீதானும் இல்ல ஹிசாபும் இல்லை, நிறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, குஃபுர் மட்டும்தான் இருக்குது, நிறுக்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. இவர்கள் இந்த வஜ்னுடைய பாடத்துக்குள்ள வரமாட்டாங்க. இரண்டாவது கூட்டம் முஃமின்கள், அவரு பெரிய அளவில் தீமைகள் பாவங்கள் செய்யாதவர், நிறைய நன்மைகள் செஞ்சவர், ஈமானை விட மேலதிகமான இன்னும் அமல்களில் அதிகமாக ஈடுபட்டவர். இவரும் கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கம் போவார், நெருப்பு என்பது இல்லை. நாங்கள் படிச்சிருக்கிறோம் புகாரி ஷரீஃபில், 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் சுவர்க்கம் போவாங்க. கேள்வி கணக்கு இல்லாம 70,000 பேர் சுவர்க்கம் போவாங்க. இந்த ரெண்டு சாராரும் நிறுக்கப்படும் என்ற பேச்சிலிருந்து விடுவிக்கப்படுகிறாங்க. இவங்களுக்கு நிறுத்தல் என்ற பேச்சு கிடையாது என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறாங்க. சரி, இந்த ரெண்டு கூட்டம் அல்லாத ஏனைய குஃபார்கள் மூமின்கள், இவங்க எல்லாரோட அமல்களும் நிறுக்கப்படும். அந்த நிறுவைக்கு பிறகு அவர்களிட விசாரணை இருக்கு. இப்ப ஒரு கேள்வி வரும், காஃபிர் நிரந்தர நரகம் என்று முடிவாக்கியாச்சு, அவன் அமலை போட்டு நிறுத்துக்கொண்டு ஏன் இருக்கணும்? நரகம் என்று முடிவானதுக்கு பின்னால காஃபிரிட அமலை ஏன் நிற்கும்? அப்ப அதுக்கு உலமாக்கு நிறுத்துறாங்க, ஆம் அவன் அமலை நிற்கணும். அதுக்கும் குர்ஆன்ல தலீல் இருக்குது, ஃபமன் தக்குலத் மவாஸீனுஹு ஃஃஉலாஇகஹுமுல் முஃப்லிஹூன் ومن خفت موازينه فاولئك الذين خسروا انفسهم في جهنم خالدون. அப்ப காஃபிர்களுடைய தராசிகள் அது கணம் இல்லாம உயர்ந்து போகுமே இல்ல, அமல் இல்ல, அவர்கள் நிரந்தர நரகத்தில் இருப்பாங்கன்னே காஃபிரட அமலும் கியாமத்தில் நிறுக்கப்படும் என்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்துறான். இதுல இன்னொரு கவுல் இருக்கு, இன்னொரு கருத்து. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சில உலமாக்கள் இருந்து நக்கல் செய்றாங்க, காஃபிருக்கு சவாபே இல்ல, அவனுக்கு நன்மையே கிடையாது. அப்ப அவனுக்கு கியாமத்தில தராசில வச்சு நிறுக்கிறதுக்கு என்ன இருக்குது? அதனால காஃபிருடைய அமலை நிறுக்கப்படும் என்ற கருத்தை சில உலமாக்கள் மறுத்திருப்பதாக இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, அவன் செஞ்ச அமலுக்கு அதாபு தான் இருக்குது, அதை நிறுத்திக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அதுக்கு ஆதாரமாக காட்டுறாங்க, பல நுகீமுலகும் யௌமல் கியாமத்தி வஸ்னா, காஃபிர்களுக்கு எந்த விதமான மதிப்பையும் மரியாதையும் நாங்கள் நிறுவ மாட்டோம். அது மாதிரி நாங்கள் பார்க்கிறோம், ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் பதிவாகுது, காஃபிருடைய விஷயத்தில் வருகிறது, லா யஜ்னு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதா, காஃபிர் அல்லாஹ்விடத்தில் ஒரு கொஷியுடைய ரெக்கை அளவுக்கு கூட அவளுக்கு பாரம் இருக்காது, மதிப்பு இருக்காது, இருக்க வேண்டிய தேவையில்லை என்பதை இந்த ரெண்டு ஆதாரங்களையும் காட்டியவங்க பேசுறாங்க. அதுக்கு காஃபிருடைய அமலும் நிறுக்கப்படும் ரெண்டு வாதிடும் உலமாக்கள் சொல்ற பதில் என்ன தெரியுமா? அந்த ஆயத்தில் நீங்க பாருங்க, காஃபிருக்கு காஃபிரோட அமல நிறுவ மாட்டோம்னு நீங்க சொல்லல, காஃபிரை மதிக்க மாட்டோம் தான் அந்த ஆயத்தில் விளக்கம். காஃபிருக்கு மரியாதை இல்லை, அமல் நிறுக்கப்படும் என்பது வேற, மரியாதை இல்லை என்பது வேற. அல்லாஹ் அந்த ஆயத்திலும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஹதீஸிலும் மஜாஜாக காஃபிருக்கு மரியாதை இல்லை என்பதை தான் அங்கு சொல்லி இருக்கிறாங்களே தவிர நிறுக்கப்பட மாட்டாது என்று அந்த நெருப்புக்கு மறுப்பு கொடுக்கப்படல என்பதையும் எங்களுடைய உலமாக்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அடுத்ததாக நாம் எல்லாரும் இந்த ஹதீஸை வச்சு இன்னொரு விஷயத்துக்கு வரணும். நாம் அனைவர்களும் கியாமத்தில் எங்களோட அமல்கள் நெருக்கப்படும் என்ற அந்த நம்பிக்கையை ஈமான எங்களோட கல்வியில கொண்டு வரும். அல்லாமா அபு இஸ்ஹாக் அஸ்-ஜுஜாஜி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அஜ்மா அஹ்லு சுன்னா அலல் ஈமான் பில் மீசான், மீசான நம்பணும் என்பதில அஹ்லு சுன்னா ஏகோபித்த கருத்து சொல்லியிருக்கிறார். அஹ்லு சுன்னால இஜ்மா, கியாமத்தில அமல்கள் நெருக்கப்படும் என்பதை நம்பித்தான் ஆகணும். அது மட்டுமல்ல, அடியார்கள் அமல்கள் கியாமத்தில நெருக்கப்படும், அந்த மீசான் என்ற தராசுக்கு ஒரு ரெண்டு தட்டுகளும் அதுக்கு ஒரு அந்த பாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு நாக்கு போல் இருக்கக்கூடிய ஒரு துண்டும் இருக்குது, அமல்களை போடும் போது அது ஒரு பக்கம் பாரமாக அமைய போகுது என்பதையும் நாங்கள் நம்பணும் என்பதை அஹ்லு சுன்னா முடிவு செஞ்சிருக்கிறாங்க. இமாம் அபு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிடுறாங்க. மூத்தஸிலாக்கள் மீசான மறுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, குர்ஆன் ஹதீஸ்ல எங்க எல்லாம் தராசி வச்சு நிரூபிப்போம் என்று வருமோ அதெல்லாம் அல்லாஹ் நீதமாக நடப்பான்னு சொல்றதை தானே அப்படி சொல்றாங்க. அங்க தராசி வச்சு நிரூபிக்கப்படும் என்ற கதை ஒன்று இல்லை, அல்லாஹ் நீதமாக நடப்பான். நாங்க மீதான நிறுவுவோம் நல்லா சொல்லியிருக்கிறது, தராசி வச்சு நிறுக்க போறல, நாங்க நீதமாக நடப்போம் என்றுதானே மறுத்தோம். குர்ஆனுடைய ஆயத்துகளை தஹ்ரீஃப் செஞ்சாங்க, அவங்களோட புத்திக்கு அந்த விஷயம் படாததால அவங்க அதை மாத்தி அமைச்சாங்க. இதனால அவங்க குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றம் செஞ்சவங்களாக ஆகிவிட்டாங்க. சரி, இவர்கள் இந்த மூத்தஸிலாக்கள் மீதான மறுத்ததுக்கு என்ன காரணம்? பல காரணங்கள் இருக்குது. அதுல முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னா, அல்லாமா இப்னு ஃபூரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மூத்தஸிலாக்கள் மீசான மறுக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவங்க சொல்றாங்க பாருங்க, அமல்கள் நீங்க தொழுகிறீங்க ஒரு அமல், நோன்பு பிடிக்கிறீங்க ஒரு அமல், ஜகாத்து கொடுக்கிறீங்க ஒரு அமல், இந்த அமல்களுக்கு ஒரு உருவமே இல்லை. உருவம் இல்லாத ஒன்றை எப்படி தராசில போட்டு நிற்கிற? மூத்தஸிலாக்கள் எப்பவும் புத்திக்கு முன்னுரிமை கொடுக்கிறாங்க. குர்ஆன்ல வந்தாலும் ஹதீஸ்ல வந்தாலும் புத்தி அதை ஏத்துக்கொள்ளும், அப்பதான் அதை கபூல் செய்வாங்க. இல்ல குர்ஆன் ஹதீஸுக்கு அவங்க நினைச்ச மாதிரி மாற்று விளக்கம் ஒண்ணு கொடுத்துருவாங்க, மாற்று விளக்கத்தை கொடுத்துருவாங்க. அவங்க யோசிச்சாங்க, தொழுகை எப்படியப்பா நிறுக்கிற? மனிதனை போட்டு நிறுக்கிறேன், உருவம் இருக்குது, ஒரு பொருளை போட்டு நிறுக்கலாம், எப்படி அமல நிறுக்கிற? அமல நிறுக்கிறது என்பது சாத்தியம் இல்லாத விஷயம். அதனால இதுக்கு எங்கிற உலமாக்கள் அழகான பதில்களை கொடுத்தாங்க. முதலாவது சில முத்தகல்லிமீன்கள் அவங்களோட கிதாபில் எழுதுறாங்க, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களோட கருத்தை, அல்லாஹு தஆலா கியாமத்தில் இந்த அமல்களுக்கு உருவம் கொடுப்பான், ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு உருவம் கொடுப்பான், அந்த உருவம் தான் சராசில வச்சு நிறுக்கப்படும். இது ஒரு பதில். சில தலப்புகள் பாருங்க, மூத்தசிலாக்கள் இங்க அவங்க இந்த காரணத்தை வச்சு மறுத்தது அவங்க மட்டுமல்ல, தலப்புகள் இருந்த சிலரும் மீசானுக்கு அதில் வல் கல்லாவன் தப்சீர் செஞ்சிருக்கிறாங்க. மீசான்டா நிறுக்கிறதல்ல, அல்லாஹ் நீதமாக நடப்பான், நீதமாக தீர்ப்பு செய்வான். இமாம் முஜாஹித் ரஹ்மஹுல்லா போன்றவர்கள் கூட அப்படியும் சில தப்சீர் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் ஜும்ஹூருடைய கருத்து தான் ராஜிஹானது, அல்லாஹு தஆலா தராசு வச்சு நிறுப்பான். மூத்தசிலாக்களுடைய அந்த சிந்தனை அடிப்படை அற்றது. அடுத்தது நாங்க மூத்தசிலாக்கள அந்த குற்றச்சாட்டோட சேர்த்து நாங்க பார்ப்போம். சரி, எங்களுக்கு ஒரு தெளிவு வரணும். அமலை அல்லாஹ் எப்படி நிறுக்க போறான்? இயேசுமந்த காத்தை நிறுக்கிற மாதிரி, காத்தை நிறுக்கிடுமா? நிறுக்கல. காத்தை நிறுக்கிறது போலதான் அமலை நிறுக்கிறது. அமலை எப்படி நிறுக்கலாம்? இதுக்கு எங்கள் உலமாக்கள் மூணு வகையான பதில்கள் கொடுத்திருக்கிறார். ஆரம்பத்தில் சொன்னது போல அகலு சொன்னால் அதிகமான பேர் சொல்லிக்கிறாங்க, அமல்களுக்கு அல்லாஹ் கியாமத்தில் உருவம் கொடுப்பான், அல்லது இந்த அமல்களை சில உருவங்களுக்குள்ள அனுப்புவான். அந்த உருவங்களுக்குள்ள இந்த அமல் போனதுக்கு பிறகு அந்த உருவம் அழகாக ஆகும். தொழுகை அல்லாஹ் ஒரு உடம்புக்குள்ள புகுத்துவான், அந்த உடம்பு பசந்தாகும். நோன்பு ஒரு உடலுக்குள்ள புகுத்துவான், நோன்பு அழகாகும். அந்த உருவத்தை தூக்கி தராசில போடப்படும். அப்படித்தான் அதுல பாரம் நிறுக்கப்படும். பாவங்கள் ஜினாவை எடுத்து ஒரு உருவத்துக்குள்ள போடுற, அது ரொம்ப அலங்கோலமா பைத்திரும். வட்டியை எடுத்து ஒரு உருவத்துக்குள்ள போடுற, ரொம்ப அலங்கோலமா பைத்திரும். அந்த உருவத்தை தூக்கித்தான் பாவத்துடைய தட்டில வச்சுப்பட்டு அது நிறுக்கப்படும் என்பதாக அஹ்லு சுன்னா முதலாவது பதில் கொடுத்தான். இரண்டாவது பதில் யாருன்னா, அல்லாமா இப்னு ஃபூரக், இமாமுல் ஹரமைன், இமாம் ரெண்டு குர்துபி, அபு அப்துல்லாஹில் குர்துபி, அபுல் அப்பாஸ் அல் குர்துபி போன்றவர்கள் மட்டுமல்ல, அல்லாமா ஆலூசி அவங்க தஃப்ஸீர் எழுதுறாங்க. ஜும்ஹூருடைய கருத்தும் இதுதான். அது என்னன்னா, அமல்கள் நிறுக்கப்படுகிறல்ல, உலகத்தில் நீங்க வாழும் காலம் எல்லாம் உங்களோட அமல்கள் உங்களோட ரெண்டு தோள்களையும் எழுதப்பட்டுச்சு பட்டோலைகள். அந்த பட்டோலையத்தான் கியாமத்தில் நிறுக்கப்படும். பட்டோலை நிறுக்கப்படும், அமல் அல்ல என்ற இரண்டாவது விளக்கத்தை இந்த அறிஞர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னோடியாக இருந்தவர் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ஸஹாயிஃபுல் அஅமால் தான் நிறுக்கப்படும் என்று அவர் ஒரு வாதத்தை முன்வச்சிருக்கிறார். மூன்றாவது பதில் தான், இதைத்தான் அதிகமான உலமாக்கள் சரியான பதில் என்று சொல்றாங்க. அதாவது அமலுக்கு உருவம் கொடுக்கப்படுகிறதும் அல்ல, அமல் எருகப்பட்ட தாள நிறுக்கப்படும் என்பதும் அல்ல, அமலையே அல்லாஹ் நிறுப்பான், அமலையே அல்லாஹ் நிறுப்பான். அதுக்கு என்ன ஆதாரம்? ஹஜ்ரத் அபு தர்தா ரழியல்லாஹு தஆலா அவர் ஹதீஸ் பதிவாகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொன்னாங்க, மா யூதஉ ஃபில் மீசான் யௌமல் கியாமா அஸ்கல மின் குலுகின் ஹஸன். நாளை கியாமத்தில் மீசானுடைய தராசில வைக்கப்படக்கூடிய விடயங்களில், அமல்களிலே ஆக பாரமான அமல் நல்ல குணம் சொன்னாங்க. நல்ல குணம், நல்ல குணம் எழுதப்பட்ட தாள் அல்ல, நல்ல குணத்துக்கு உருவம் கொடுக்கப்படும் சொல்லல. அல்லாஹ் நல்ல குணத்தை தூக்கி அந்த தட்டில வச்சு நிறுப்பான். எப்படி நிறுப்பான் அல்லாஹு தெரியும், எப்படி நிறுப்போம் அல்லாஹ் அந்த முறையில் நிறுப்பார். இந்த ஹதீஸ் அபூதாவு திருமதியில பதிவாகுது, இமாம் இப்னு ஹிப்பான் ஸஹீஹாக்குறான். இரண்டாவது ஆதாரம், ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, தூபுல் மவாஸீன் யௌமல் கியாமா ஃபதூஸனுல் ஹஸனாத் வஸ்ஸையாத். கியாமத்தில தராசுகள் நிறுவப்பட்டு நன்மையும் தீமையும் அதில வைக்கப்படும். தெளிவா சொல்றார், நன்மை தீமை என்ற அமல்கள் அந்த தட்டில வைக்கப்படும். அதனுடைய அதுக்கு உருவம் கொடுக்கப்பட்டோ அதனுடைய தாள்களோ அல்ல. இதை இமாம் அபு ஹைசமா ரஹ்மஹுல்லா அவர்களுடைய ஃபவாயித் என்ற நூல் எழுதுறாங்க. இன்னும் சில ஆதாரங்களையும் முன்வைத்துத்தான் அமல்களே நிறுக்கப்படும். பாருங்க, நீங்க அகீதாவில ஓதி இருப்பீங்க, ஆறால் அஜிசாம், அஜிசாம்களை பார்க்கலாம் நிறுக்கலாம், அதுக்கு உருவம் இருக்குது. உருவம் உள்ளதை பார்க்கலாம் நிறுக்கலாம் எதுவும் செய்யலாம். உருவம் இல்லாததை பார்க்க முடியாது, சிரிக்க அதை நிறுக்க முடியாது. உதாரணத்துக்கு சிரிப்பு, அழுகை, சிரிப்பை பார்க்கிறாரு முகத்தை தான் பார்க்கிறார், அழுகையை பார்க்கிறாரு முகத்தை தான் பார்க்கிறார். அந்த நேரம் முகம் அப்படி மாறும், இப்படி மாறும். ஆனா சிரிப்பை யாரும் கண்டில்லை இதுவரை, சிரிப்பை யாரும் கண்டதில்லை, அழுகையை யாரும் கண்டதில்லை. ஆனால் இந்த நவீன கால ஆராய்ச்சி என்ன சொல்லுதுண்டா, அந்த அறாளுகளையும் ஜசத் இல்லாம ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றலாம். டேப் ரெக்கார்டிங் எடுத்து பாருங்க, செய்த பயான்களை ஆறாவது சத்தங்கள் தான், அதை அப்படியே ஒன்று கெடுக்கிறாங்க. இங்கிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க, அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புறாங்க, முழு உலகத்துக்கும் பரவுது. ஆரம்பம் சப்தத்தை யாரும் பார்த்ததில்லை, ஆனா சப்தம் முழு உலகத்துக்கும் போகுது, முழு உலகத்தையும் சுத்து. அப்ப இந்த குறுகிய உலகத்திலேயே ஆறாவதுகளை தொகுத்து தனியான ஒரு இடத்துக்கு எடுக்கலாம்டா, அந்த மஹ்ஷர்ல ஆகிராவில அல்லாஹ் எவ்வளவு லேசாக இந்த ஆறாவதுகளை நிரப்பான் என்பதையும் சமகாலத்தில் சில உலமாக்கள் வாதமாக முன் வச்சிருக்கிறார். சரி, அந்த தராச யார வச்சு அல்லாஹ் நெருக்க போறான்? ஹுதைபா ரலி அல்லாஹு தாலாவுடைய மௌகூஃபான ஒரு செய்தி இருக்குது, அல்லாமா லால்காய் ரஹ்மஹுல்லா கிதாபு சுன்னால் இது எழுதுறாங்க. மீசானுடைய அந்த நிறுவை வேலைகளை பார்க்கிறது ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் நாளுக்கு அமல்களை நெருக்கிற அந்த வேலையை அவங்க செய்வாங்க. கடைசியாக சில நுக்தாக்கள் பாருங்க, அதுக்கு பிறகு எழுதுறாங்க வக்கால முஜாஹித் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரொம்ப ஆச்சரியமான ஒரு அறிஞர். அவங்க ஒரு விஷயத்தை அப்படி பேசிக்கொண்டு போற நேரம் திடீரென்று அவங்களோட ஜிஹன், அவங்களோட சிந்தனை ஒரு திசைக்கு மாறிடும். திடீரென்று அவங்க என்ன செய்வாங்க, லஃபுகளை பயான் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இங்க மவாதீன் வந்திருக்குது, கிறிஸ்து வந்திருக்குது, இதை பத்தியும் கொஞ்சம் ஒரு லுகாவுடைய விளக்கத்தை கொடுப்போம் என்று அவங்களோட சிந்தனை போகுது. இந்த வார்த்தை குரான்ல வேற என்னென்ன மாணாக்கள் வந்திருக்குது அதையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துவோம் அப்படி என்று இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கருத்தை கொண்டு வராங்க. அதுலயும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னொரு அவங்களோட குவத் என்னன்னா, ஒவ்வொரு துறையிலையும் யாரு முன்னணியில இருக்கிறாங்களோ அவங்களோட கருத்தை முன்னிலைப்படுத்துவாங்க. தப்சீர எடுத்தீங்கன்னா இமாம் முஜாஹிதுடைய கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி பேசுவாங்க. கிதாபுல் மகாதி நீங்க போனீங்கன்னா தாரீஹ்ல இமாம் இப்னு இஸ்ஹாக்குடைய கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி பேசுவாங்க. இங்க முஜாஹிதர் கருத்தை கொண்டு வராங்க. வகால முஜாஹித் அல் கிஸ்தாஸ் அல் அத்ல் பிர்ரூமியா. கிஸ்தாஸ் என்பது ரோம் பாஷையில, ரோமர்களுடைய பாஷையில அதில் என்ற வார்த்தை அதுக்கு கொடுக்கப்படுகிறது. இதுலயும் பஹஸ் பண்ணணும். அப்படி என்றா அந்த ரோம் பாஷை குர்ஆனுக்குள்ள வந்துட்டா, அஜமி பாஷ குர்ஆனுக்குள் இருக்கிறா? இப்ப நீங்க சூலுல் ஃபிக்ஹில் இதை படிச்சிருப்பீங்க, அதுக்கு என்ன? அதாவது அரபி அல்லாத வாக்கியங்கள் குர்ஆனுக்குள் இருக்கிறா? உலமாக்கள் இல்ல, அரபி அல்லாத வாக்கியங்கள் இல்ல, தனி வார்த்தைகள் இருக்கிறா? அதுக்கு சிலர் சொல்றாங்க, ஆம், தனி வார்த்தைகள் இருக்குது, ஜிப்ரீல் என்று வந்திருக்குது, மீகாயில் என்று வந்திருக்கு, வேற வார்த்தைகள் உள்ளது. அதையும் பலர் மறுக்கிறாங்க. இந்த தனி வார்த்தைகள் கூட அரபியில உள்ளதைத்தான் வேறு மொழிக்காரர்கள் பாவித்தார்களே தவிர வேறு மொழியில் உள்ளது அரபு எடுக்கல என்றதை தான் உசூல் ஃபிக்ஹில கூட தர்ஜி செய்யறாங்க. வயுகால் அல் கிஸ்த் மஸ்தருல் முக்ஸித் வஹுவல் ஆதி வஅம்மல் காசித் வஹுவல் ஜாய். பாருங்க, ஒரே கிஸ்து அது முக்ஸித் என்பதிலிருந்து வரும்போது அதுக்கு மீனம் என்ற கருத்து வரும், ஆதில் மீனமானவர் என்று கருத்து வரும். காசித் அதை வேறொரு மஸ்தரிலிருந்து பிறக்கும் போது அது அநியாயக்காரன் என்ற கருத்து கூட அதுக்கு வரலாம் என்பதையும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அம்மல் காசிதூன ஃபகானூ லி ஜஹன்னம் ஹத்பா என்ற ஆயத்திலிருந்து அவங்க இஷாரா செய்றாங்க. அடுத்ததாக ஹதீஸ்ல நாங்க பார்த்தோம், மிக அழகான பிரதானமான ஒரு ஹதீஸ் சைதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஹதீஸ். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா என்று சொல்லும் போது பாருங்க, நாங்க இன்னைக்கு எவ்வளவு அழகான ஒரு சூழல்ல இருந்து ஹதீஸ படிக்கிறோம். இந்த ஹதீஸ படிக்கும் போது படித்து முடித்ததுக்கு பிறகு எங்களுக்கு எவ்வளவு பட்டங்கள் வழங்கி இருக்கிறான், இதை படிக்கிறதுக்காக எங்களுக்காக எவ்வளவு செலவு செய்யறாங்க, படித்ததுக்கு பிறகு மக்கள் எங்களை எவ்வளவு மரியாதை பண்றாங்க, ஹதீஸ் ஓதினவர் மரியாதை பண்றாங்க. இந்த ஹதீஸுகளை வச்சு எத்தனை பேர் பஹஸ் பண்ணி துக்தூரா செஞ்சு முடிக்கிறாங்க. அவங்க கலாநிதிகள், மதரசாக்கள்ல பெரும் பெரும் வசதிகளோட ஜாமியாக்கள்ல படிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் எழும்புறதுக்கு அடிப்படையாக இருந்த சைதுனா அபூ ஹுரைரா இதை தஹம்முல் பண்ணினாரு, வயிற்றுல கல்லை கட்டி கொண்டு. இன்னைக்கு யாரு துக்தூரா வாகுறாங்க, ஜாமியாக்கள்ல குள்ளியாத்துகள்ல பெரும் வசதிகளோட அமைப்புகளோடு இருக்கிறாங்க, ஆனால் இவர்கள் அனைவர்களுக்கும் காரணமாக அமைந்த சைதுனா அபூ ஹுரைரா வயிற்றுல கல்லை கட்டி கொண்டிருந்தார். தஹம்முலுடைய காலத்தில், அதாவுடைய காலத்தில் சில வசதிகள் வந்திருக்கலாம், தஹம்முலுடைய காலம் பூர்த்தியான கஷ்டத்தோட சிரமத்தோடு தான் அவர்கள் இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறார். சொன்னாங்க ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, எனக்கு அதி குறுகிய காலம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வருஷம் தான் நான் இருந்தேன், அந்த மூணு வருஷத்துக்குள்ள இவ்வளவு ஹதீஸுகள் எனக்கு ஞாபகம் இருக்க காரணம், எல்லாரும் தொழிலுக்கு போவாங்க, நான் தொழிலை குர்பான் பண்ணிட்டு ஹதீஸுக்காக மஸ்ஜிதில் இருந்தேன். அதாலதான் எனக்கு இவ்வளவு ஹதீஸுகள் மூணு வருஷத்துக்குள்ள படிக்க கிடைச்சது என்று அபூ ஹுரைரா சொல்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், கலிமத்தானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், ரஹ்மான் ஆகிய அல்லாஹுக்கு இரண்டு வார்த்தைகள் இருக்குது, ரஹ்மான் ஆகிய அல்லாஹுக்கு விருப்பமான இரண்டு வார்த்தைகள் இருக்கிறது. விவரத்தில் பாருங்க, உலமாக்கள் எழுதுறாங்க இந்த தர்ஜமத்துல் பாப், சிலருடைய அபிப்பிராயம் இந்த தலைப்பு இந்த வார்த்தையாலதானாம் இமாம் புகாரி நிரூபிக்கிறாங்க. அவங்கள கருத்து விவரத்தில் இமாம் புகாரி அல்லாஹுக்கு முஹப்பத் என்ற ஒரு சிஃபத் இருக்குது என்பதை இஸ்பாத் பண்றாங்க. ஹபீபத்தான் இலர் ரஹ்மான், ஹபீபத் என்று வரும்போது முஹப்பத் என்று ஒரு சிஃபத் இருப்பதை இஸ்பாத் பண்றாங்க. ஆனா எங்களுக்கு தெரியும், எங்கள்கிட்ட நாங்க அஷாயிரா கொள்கையில் இருக்கிறவங்க, எங்கள்கிட்ட எந்தெந்த சிஃபாத்துகள் மனிதனோட ஜிஸ்மோட அல்லது சூரத்தோட அல்லது மஹ்லூக்குகளோட சிக்கலை உண்டாக்குற மாதிரி கருத்து வருகிறதோ அந்த இடத்துல உம்மத்தையும் எங்களையும் பாதுகாக்கிறதுக்காக நாங்க பொருத்தமான மாற்று கருத்து சொல்லணும் என்பது எங்களோட அகீதா, எங்களோட அகீதா. எங்களோட உலமாக்கள் ஹபீபத்தான் முஹப்பத் என்பது அதை லுகாவில் எடுத்து பார்த்தா அல்லாவுக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. எங்களோட கருத்துல நாங்க எங்களோட ஜிஹின்ல வரக்கூடிய முஹப்பத் என்பது அல்லாஹுக்கு அது ஒத்து போகாதது, அந்த கருத்து சரி வராது. அதனால் இங்க ஹபீபத்தான் என்று வரும்போது எங்களோட அஷாயிராக்கள் இராதா என்ற கருத்தை தான் ஏற்படுத்தக்கூடிய ரெண்டு வார்த்தைகள், நாவுக்கு லேசான ரெண்டு வார்த்தைகள். இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நீங்க பாருங்க, அரபியில சில வார்த்தைகள் இருக்குது, சில எழுத்துகள் இருக்குது, உச்சரிக்க கஷ்டம். இஸ்திஅலாவுடைய எழுத்துக்களை பாத்தீங்கன்னா படிச்சுக்கிறோம், இது எல்லாருக்கும் உச்சரிக்க கஷ்டம். அவசரமா ஓதுற நேரம் எல்லாம் அதெல்லாம் அறுத்து பொறுத்த ஓதுவாங்க நிறைய பேர், ஓதுற உச்சரிக்க கஷ்டம். ஆனால் இந்த வார்த்தைகள்ல அப்படி அழுத்தமாக சொல்ல வேண்டிய எந்த எழுத்துகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்தார். அதனால நாவுக்கும் லேசு யாரும் உச்சரிக்கலாம். மூணாவது பகுதி தான் அதிகமான உலமாக்கள் சொல்றாங்க, இமாம் புகாரி மீசான் தராச உறுதிப்படுத்துறது இந்த வார்த்தையால, சகீலதானிஃபில் மீசான், மீசான் என்ற தராசில நாளை வைக்கும் போது இந்த ரெண்டு வார்த்தைகளும் கனமாக இருக்கும். அல்லாஹு தஆலா அவன்ட ரஹ்மத்துடைய விசாலம் என்னண்டா பாருங்க, விதத்துல சின்ன வார்த்தையால பெரிய கூலி கிடைக்குது. இந்த வார்த்தையை சொல்லத்தால் என்ன ஆக போகுது, ஒரு காத்து தான் போகுது, ஒரு ரூபா காசு செலவாகாது, ஒரு வேர்வ துளி விழாது, உடம்பில் எந்த வருத்தமும் உண்டாகாது, காத்து நாவால பறக்க போகுது. அல்லாஹ் மீசானுடைய தராச கனமாக்க போறான் இந்த காற்றுகளால். மீசானுடைய தராசை கனமாக்க கூடியது. அல்லாஹ் அவன் அடியார்களுக்கு குறைந்த அமல்களால அதிகமான சவாபை கொடுக்க போறான். அடுத்தது நான் இவரத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கிறோம் என்னண்டா, ஹபீபத்தானி அலல் லிசான் சகீலத்தானி ஃபில் மீசான் என்றா, அல்லாஹு தஆலா நாவுக்கு லேசி, இந்த வார்த்தைகள் நாவுக்கு லேசி மீசானுக்கு பாரம் என்று சொன்னதால அமல் சிறிது சவாபு அதிகம் என்பதை அந்த வார்த்தைகளால உணர்த்துறாங்க. இதிலிருந்து இன்னொரு விஷயத்தின் பக்கம் இஷாரா செய்யறாங்களாம், மார்க்கத்தில் உள்ள எல்லா அமல்களும் பொதுவாகவே கஷ்டமானது, நப்சுக்கு அது பாரம். மார்க்கம் என்று வந்தால் அது நப்சுக்கு பாரமாக இருக்கும். ஆனால் இந்த வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி என்ற வார்த்தைகள் இருக்குதே, இது வாய்க்கு லேசி, ஆனால் மீசானுடைய தராசை இது கனமாக்கு. செலவுகள் ஒருத்தருட்டு ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது, ஏப்பா நன்மை செய்யறது இவ்வளவு பாரம், நன்மை என்றாலே பாரமாகிறது, நோன்பு வருகிறது என்று சொன்னா சந்தோஷம் என்று சொல்லிக் கொள்றது போலவே பசியோட இருக்கணுமே, மூணு மணிக்கு எழும்பணுமே என்ற ஒரு பாரமும் மனசில் இருக்கத்தான் செய்யும். அமல் என்றா ஏன் பாரம், அதே நேரம் பாவம் சொன்னா செஞ்சு போடுவோமே அப்படின்னு மனசுக்கு ஒரு லேசு வருகிறது. அமலுக்கு பாரம் உண்டாகுது, பாவத்துக்கு லேசு உண்டாகுது, என்ன காரணம்னு கேட்டார். அந்த சலஃபில் உள்ள ஒரு பதில் சொன்னாரு, ஒரு நன்மையை சொன்ன உடனே அதோட பாரம் தான் மனசுக்கு வாரா முதலாவது, அல்லாஹ் ஏற்பாடு பாரம் வார அதிலுள்ள இனிமை மறக்கப்படுற. இது உலகத்தில் சோதனையான இந்த உலகத்தில் உள்ள ஏற்பாடு. ஒரு நன்மையை சொன்னுடனே அதில் உள்ள பாரமான சைடுகளை காட்டப்படுகிறது, அதில் இருக்கிற நிரந்தரமான இன்பம் எங்கட மனசுக்கு மறைக்கப்படுது. இதனால தான் அந்த அமல் பாரமாகுது. அவர் சொல்லிட்டு சொல்றாரு, அதில் உள்ள பாரத்தை பார்த்து அமலை விட்டுடுவோம் என்ற முடிவுக்கு வராது. எந்த அமலிலையும் உனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பாரம் தான் தேவைப்படும், பாரம் தேவைப்படும். பாரத்தை பார்த்து பயந்து செய்யாம விட்டுடுவோம்னு முடிவெடுத்துறாரு. தீமை ஒன்று செய்யும் போது நஃப்ஸத ஷைத்தான் வேலை என்ன, அதில் உள்ள நல்ல செய்தை காட்டுவான், அதில் உள்ள கஷ்டத்தை மறைச்சிடுவான், அதில் உள்ள கஷ்டம் மறைக்கப்பட்டுடும். அதனால் அதில் உள்ள இன்பத்தை லேசை பார்த்து அதை செய்யறதுக்கு முன்னுக்கு போய்த்திராத என்று அந்த சரபுகள் உள்ளவர் பதில் சொல்றார். அடுத்ததாக இந்த கிதாப் இந்த ஹதீஸை கொண்டுதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த கிதாபை முடிக்கிறாங்க. ஒரு கேள்வி எழும்புது என்னென்றா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த பாபா இந்த கடைசி பாபாக மீசானுடைய இந்த பாடத்தை வச்சு ஏன் இந்த கிதாபை முடிக்கிறாங்க? ஹாஃபிஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த கிதாபை அவங்க மீசானுடைய பாடத்தை வச்சு முடிக்கிற காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஒரு எங்களுக்கு ஒரு இஷாரா ஒன்று தாராங்களாம், இந்த கிதாபில் நீங்க அமல்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கிறீங்க. ஈமான்ல தொடங்கி வுது எப்படி, குளிப்பு எப்படி, சுத்தம் எப்படி, தொழுகை எப்படி, ஜகாத் எப்படி, நோன்பு எப்படி, ஹஜ்ஜு எப்படி, அமல்கள் எல்லாம் படிச்சுக்கிறீங்க. சாப்பாடு தின்ற உசூல்லேருந்து படிச்சீங்க, அதபு படிச்சீங்க, துவா படிச்சீங்க. இந்த எல்லா அமல்களும் வீணாகாது. கியாமத்தில் இதை நிறுத்தி உங்களுக்கு சவாபு தரப்போறான். முழு கிதாபுக்கும் ஒரு இஷாராவாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த பாபோட முடிச்சிருக்கிறாங்க. அல்லாமா கிருமானி ரஹ்மத்துல்லாஹி அலை புகாரியோட இன்னொரு ஷாரே அவங்க சொல்றாங்க, அதாவது கிறிஸ்தந்த வார்த்தை சம்பந்தப்பட்ட ஒரு ஆயத்தை இங்க கொண்டு வந்ததுனால நான் இந்த கிதாபை ஒரு மீதான போல அமைச்சிருக்கிறேன். உங்களுக்குள்ள பிரச்சனை வருகிறதா, நீங்க உங்களோட பிரச்சனையை நிறுக்கிற அளவுகோலாக இந்த கிதாபை பாவிச்சுக்கோங்க. இது ஒரு தராசி போல உள்ள ஒரு கிதாபு என்ற அந்த இஷாராவின் பக்கம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி இந்த கிதாபை கொண்டு வந்திருப்பாங்க என்று இமாம் கிருமானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க குறிப்பிடுறாங்க. அதனால அல்லாஹ் கிருபையினால வருடம் பூராக நீங்க இந்த கிதாபை ஓதி முடிச்சிருக்கிறீங்க. ஹத்முல் புகாரி என்பது புகாரி ஷரீஃபை பூர்த்தி செய்வத ஒரு பரக்கத்தான நிகழ்வாக பல அறிஞர்கள் பார்த்திருக்கிறாங்க. அவங்களோட கஷ்டங்கள், கடன்கள், பிரச்சனைகள் எல்லாம் போக்கப்படுறதுக்கும் துஆ கபூல் செய்யப்படுகிற முக்கியமான ஒரு இடமாக கூட அனுபவ ரீதியாக தஜ்ரிபாத்துகள் ஊடாக பல உலமாக்கள் பல விஷயங்களை கண்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு முக்கியமான கட்டம் தான் இது. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் இந்த இடத்துல இந்த ஓதி அநேகமானவங்க உம்மத்தோடு பேசி இணையத்துக்கு இருக்கக்கூடிய கட்டம். இந்த நேரத்தில் நாங்கள் முக்கியமாக விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இது நுபுவத்துடைய இல்மு நுபுவா. இது உலகத்தில் உள்ள மற்ற எல்லா கலைகளை விடவும் வித்தியாசமானது. ரெண்டு கலையும் ஒன்று என்ற வாதம் ஏற்கவே முடியாது. அது கலை, இது அறிவு. இதுக்கு மதிக்கும் இடையில பாரிய வித்தியாசம் இருக்குது. அதனால நீங்க பாருங்க, கலைகள் நாளுக்கு நாள் மாறுது. ஒரு நாளை சொல்றான் மாங்காயில் உள்ள தோலை தின்றா விட்டமின் இருக்கிறது, அதுக்கு பிறகு சொல்றான் தோலில விட்டமின் இல்ல, சதையில தான் விட்டமின் இருக்கிறது. மாறிக்கொண்டே இருக்குது. ஏனது கலை, மனிதண்ட கண்டுபிடிப்பு. பறவையில மிருகத்தில இருந்த அவங்களோட அனுபவங்களை பரிசோதிச்சு பார்த்து அதால் எடுக்கக்கூடிய அனுபவங்களை தான் அவங்க கலைகளாக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. குர்ஆனும் ஹதீஸும் அப்படி அல்ல. அது எந்த காலத்தில் இருந்ததோ அன்றிலிருந்து இன்று வரை ஒன்றுதான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கினாலும் ஃபஜ்ர் 3 ரகாத் ஆகாது, ஃபஜ்ர் 2 தான். ஹலரத் மூசா தான் திரும்பி வந்தாலும் ஜகாத் 2.5 வீதம் தான், ஜகாத் 4 வீதமாக மாறாது. அன்றிலிருந்து இன்று வர ஒரு முறையைத்தான் இஸ்லாமியங்களை வச்சிருக்கிறது. இவ்வளவு ஒரு வெளிச்சமான நுபுவத்துடைய இந்த இல்மில அல்லாஹ் எங்களை சம்பந்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஹதரத் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி ஒரு மதரசாவில் போயிட்டு பயான் செஞ்சாங்களாம். அந்த பயான்ல ஹதரத்ஜி மாணவர்கள்ட்ட கேட்டாங்களாம், நீங்க மதரசாவில் ஓதுறீங்க, நீங்க மதரசாவன்று சொல்லுங்க, அல்லது ஒரு இல்ம நீங்க அடையிறதுக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லுங்க, இதோட கருப்பொருள் என்ன என்று கேட்டாங்க. கருப்பொருள் என்ன விளங்குனாங்க, மௌது என்ன கருப்பொருள் என்ன. சும்மா நாங்க ஒரு மூணாம் வகுப்பு நாலாம் வகுப்புல பேசா சொல்லி கொடுக்குற எப்படி என்ன மௌது கருப்பொருளை விளங்குற எப்படி. நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்க, அந்த வீட்டுல மாடு இருக்கிறாங்க, மாடு இருக்கிறவன்கிட்ட கேளுங்க ஏன் அறுக்குறீங்கன்னு. அவன் என்ன சொல்லுவான், இந்த வீட்டுல கல்யாணம். அப்படி போனா ரெண்டு பேரும் மரக்கறி வெட்டுறாங்க, இவ்வளவு மரக்கறிக்கு இந்த வீட்டுக்கு கோக்கியார் அவர் சொல்லுவார் இந்த வீட்டுல கல்யாணம் ராவக்கு. அப்படி போனா ரெண்டு பேரும் விறகு குத்துறாங்க, ஏப்பா விறகு குத்துறீங்க, ராவை கல்யாணம். வீட்டு பெயிண்ட் பண்றாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க ஏனப்பா ராவை கல்யாணம். மாடு இருக்கிறவ அந்தஸ்து வேற, கோக்கி அந்தஸ்து வேற, விறகு குத்துறவ அந்தஸ்து வேற, பெயிண்ட் பண்றவ அந்தஸ்து வேற. சில நேரம் சம்பளமும் வித்தியாசம், ஆனா நாலு பேரும் தந்த பதில் உண்டு. வந்த இடத்துல கருப்பொருள் கல்யாணம். இப்ப நாங்க ஒரு மதரசாவில கேட்டா இல்லையா, மதரசா கேட்டுக்குள்ள வந்து ஏப்பா மதரசான்னு கேட்டா கஷ்டிட்டு ஒரு பதி. அதற்கு மாதிரி நியாயமா சொன்னுவீங்க, ஐம்பது பிள்ளைகிட்டே ஐம்பது பதி, வாப்ப மாறிட்டு 120 பதி. எங்கட கருப்பொருள் இல்ல. அதர்ஜி கேட்டாங்க இந்த இழிவுடைய மக்சத் என்ன. ஒத்த மட்டும் கஷ்டப்பட்டு ஒழுங்கு சொன்னா நாங்க மதரசால ஓது ஓதி கொடுக்க ஓதி கொடுக்க, இவ்வளவு உள்ள தயாரிக்கிற அவங்க போய் ஓதி கொடுக்கணும். இது மௌலு அல்ல, இது இல்முடைய அமானிதம். நீ எங்கேயோ இதை மற்றவர்கள் சொல்லத்தான் ஒண்ணு, இது அமானிதம். ஒத்தாதா இருந்தோ மிம்பர்ல இருந்தோ பேப்பர்ல எழுதியோ எங்கேயோ இந்த அறிவை நீங்க மறத்தி வைக்கிறாரு, சொல்லித்தான் ஆகணும். இது அமானிதம். நாங்க இருக்கிற கருப்பொருள் என்ன. அதர்ஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இதோட கருப்பொருள் தாஅத்துல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுடைய எல்லா கட்டளைகளுக்கும் வழிபடுறது, அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துகளை ஹயாத்தாக்குது. இதுக்குத்தான் ஒரு மதரசா நடக்கணும். இதுக்கு அங்கல நோக்கம் போனா அங்கிருந்து வெளியாகிற ஆலிம்கள் உம்மத்தை குழப்புற ஃபாசிட்களா இருப்பாங்க. அது இல்ல, இந்த நோக்கத்தோட நடக்குமா, உம்மத்துக்கு முன்மாதிரியான ரப்பானியான உலமாக்கள் அங்கிருந்து வெளியாகுவாங்க. இந்த நோக்கம் எல்லாரிட்டும் இந்த சிந்தனை உண்டாகும், மதரசாவோட சம்பந்தப்பட்ட சகல. அதனால நீங்க பாருங்க, நான் உள்ளிட்ட கேட்கிறேன்டா, இந்த ஃபிக்ஹில கிதாபுல் இதிகா போறதுல ஓதுறானே, உம்தாவில் ஓதுற, ஃபத்ஹுல் கரீமில் ஓதுற, ஃபத்ஹுல் முயின்ல ஓதுற, அங்கே இது ஷரஹுல் மஹல்லில் ஓதுற, நீ யாருக்கு ஓதுற? இதிகாவுடைய பாடம் யாருக்கு ஓதுற? யாரு ரமலான் கடைசி பத்தில் இதிகாப்பிக்கிற ஓதும்போது அவர் கடைசி பத்தில ஊர்ல ரமலான் அந்த பத்து நாளும் ஏதிகாப் இருந்திருப்பாரு. அதனாலதான் ஷேக் யூனஸ் ஹஃபிழஹுல்லாஹு தஆலா கத்முல் புகாரில சொல்லுவாங்க, இல்ம படிக்கிறதுக்கு மூணு ஷரத், படிச்ச இல்ம பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு அதப் ஒன்று. படிக்கிறதுக்கு மூணு ஷரத், படித்ததுக்கு பிறகு அதை பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு அதவு செய்யலாம். முதலாவது சொல்லுவாங்க, இல்ம படிக்கிற சரியா படிக்கணுமா, நீயத்து சீராகும், நீயத்தை சீராகும். நீயத்தன்றது சும்மா வாயால சொல்றது இல்லை, கல்வியில இறுக்கமா வரணும். நான் இதுக்குத்தான் ஊதுறேன், இறுக்கமா வந்துச்சா அதே பிளட் அதே ட்ரக்ல தான் போகுங்கிற வண்டி, அதே ட்ரக். ஒரு பிசினஸ் ஒருத்தர் ஆரம்பிக்கிறார், அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு, அவர் அதுலேருந்து மாறாம போவார், ராவு பகலெல்லாம் அதே ட்ரக்ல தான் அவருடைய வண்டி போகும். எங்க நீயத்து சீராகும், அந்த நீயத்தை தான் இப்ப ஆரம்பத்தில் சொல்றேன். ரெண்டாவது விஷயம், எங்களுக்கு யாரு ஓதி தந்தாங்களோ இவங்களை மரியாதை செய்யணும். இல்மு வர ரெண்டாம் வழி தஅலீமுல் மஷாயிக், இது ரொம்ப குறைஞ்சி போயிட்டு இருக்கு. உஸ்தாத்மார்களை மரியாதை படுத்துறது, கண்ணியப்படுத்துறது, இல்மு வர ரெண்டாம் வழி. மூணாவது சொன்னாங்க, அதற்கு அதை கோடிட்டு காட்டினாங்க, ஓதுற காலத்தில் வரக்கூடிய சோதனைகளை பொறுக்கிறது. ஓதுற காலத்தில் வரக்கூடிய சோதனைகளை பொறுக்கிறது, அந்த சோதனைகள் எங்களோட உறுதியை பார்ப்பதற்கு அல்லாஹ் தரக்கூடிய நிலைமைகள். அதில் எவ்வளவு பொறுப்போமோ அல்லாஹ் உயர்ந்த தருவார். அதுக்கு அழகான உதாரணங்களை அப்துல் ஃபத்தாஹ் புகுத்தா ரஹ்மஹுல்லாஹ் ஸஃபஹாத்துல் ஸப்ரில் உலமா எழுதுறாங்க. அதில் ஒரு மனம் கவரக்கூடிய ஒரு செய்தி தான் அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஹஜரத் இமாம் அபு யூசுப் ரஹ்மஹுல்லாஹ் வாப்ப இல்லாத ஒரு புள்ள, உம்மா கவர் தான் மகன் அபு யூசுப். இவர் பெரியார், உம்மை எதிர்பார்த்தாரு மகன் சம்பரிச்சு தருவானு, இவர் பள்ளி போன மனுஷன் இமாம் அபூ ஹனீஃபாட்ட மாட்டிக்கிட்டார். இவருக்கு மஸ்ஜிதுல மாஹூல் நல்லா பட்டுட்டு ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபாட்ட உட்கார்ந்தாரு, அங்குள்ள மஜ்லிஸ்ல இல்ம படிக்க ஆரம்பிச்சிட்டார். குடும்பத்துல பிரச்சனை, உம்மா கதறிக்கொண்டிருக்கிறார், இந்த மகனால நான் ஏதோ எதிர்பார்த்தேன், வீடு கட்டுவாரு, என்ன பாப்பாரு, கொடுப்பாரு, சம்பாதிப்பாரு, கவலை இல்லாம வாழலாம், என்ன கண்ணீரை துடைச்சிடலாம் என்று நான் எதிர்பார்த்தேன். இந்த விட பார்த்தா போய் பள்ளியில குந்திட்டிருக்கிறான், சாச்சவை பிடிச்சு அனுப்பினான். இமாம் அபூ ஹனீஃபாட்ட இருந்து மகனை கலட்டி கொண்டு வாங்க, என்ன மதரசாரின்னு விலங்கி கொண்டு வாங்க. சாச்ச ஜோஷோட வந்தாரு, இப்படிதானே வார மசா பிள்ளைய விளக்க வாரண்டா, இறக்கத்தோடைய வார அரை பைத்தியத்தோட அடுத்து வரும். அப்ப வந்தார் அவரு, உங்களுக்கு எங்க மசா கொடுத்தாரு, சப்பாத்தோட உள்ளுக்கு வந்துட்டாரு, மான விளக்க வந்து சப்பாத்தோட வீட்டுக்குள்ள வந்தார். வந்து கேட்டாரு, இவன் என்ன செய்யறாங்க அபூ யூசுப், நீ என்ன செய்யறாங்க? அவர் சொன்னாரு, மா அபூ ஹனீஃபா அமைதியாக, இவன் ஃபாலூஜத் சாப்பிட பழகிறான் அப்படின்னா. ஃபாலூஜத் இந்த காலத்தில் ஒரு உயர்ந்த சாப்பாடு, எப்பவுமே கோழியோட புரியாணி நின்று பழகிறான் அப்படின்னு சொன்ன மாதிரி வைப்பே. புரியாணியா வீட்டில் உண்மையே சாப்பிட வழி இல்லாமிக்கிறான், இவன் நிதியாக பழகிறாங்க. அம்மா அபூ ஹனீஃபா அவ்வளோதான் பதில் கொடுத்தான். அவரும் போயிட்டாரு, இவர் உடல்ல வார சோதனை அத்தனைக்கு முகம் கொடுத்தாரு, கடைசி வரைக்கும் ஓதினார். ஹலீஃபா மாமூன் ரஷீதுடைய காலத்தில் இமாம் அபு யூசுஃப் சீஃப் ஜட்ஜா போட்டான், காலின் குபாத். அவரை வரவேற்கிறதுக்கு ஹலீஃபா மாமூன் ரஷீத் என்ன செய்தாரு, இருந்துட்டு போட்டாரு. அதில் ஃபாலூ ஜட்ஜ் வந்தீங்க சாப்பாடு. இமாம் அபு யூசுஃப் ரஹ்மத்துல்லாஹி இந்த ஞாபகத்தின் மாதிரி சிரிச்சா நல்ல ஆளுதான், சாப்பாட்டை வச்சுருந்தீங்க சொன்னாங்க. இமாம் அபு ஹனீஃபா சொன்னது இப்பதான் எனக்கு விளங்குது, சாப்பிட பழகிறார். ரெண்டா இந்த இல்ம் ஒரு மனிதனை கேவலப்படுத்தாது, அதன் அசில் வடிவத்தில் அசில் நோக்கத்தில் போதப்பட்டா இந்த இல்ம் என்ன செய்யும், அவரை கண்ணியமான இடத்துல கொண்டு வச்சு வச்சிரு. அதனால மூணாவது விஷயமாக சபரு அலல் பலா. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவங்களோட மாணவர்களுக்கு அடிக்கடி நஸீஹத் செய்யற விஷயம் தானாம், லா யுஸ்லிஹு மன் தலப ஹாதல் இல்ம பித்தமல்லுல் வஹின நஃப்ஸ். ஒருத்தர் சோம்பேறித்தனத்தோடு எப்படா முடியல, எப்பதான் இந்த கார்ட்போர்டு தருவாங்களோ, சில பேர் கார்ட்போர்டு கோது தப்பிக்க கார்ட்போர்டு கோது ஆகும், இது எப்பதான் தருவாங்களோ ரெண்டு ஓதுறாங்களோ, இவங்க ஒரு நாளும் உட்படியாக மாட்டாங்க. தமல்லுலோடு யார் ஓதுறாங்களோ ஆசை இல்லை, தேட்டம் இல்ல, தேவையில்லை எனக்கு, சும்மா ஒரு பதவி எடுக்க தான் வந்திக்கிறான் அப்படி இந்த ஓதுறாங்களோ, இவங்க ஒரு நாளும் சரி வர மாட்டாங்க, இவங்களுக்கு வெற்றி உண்டாகும். ولكن من طلبه بذلة النفس وضيق العيش وخدمة العلم افلح. ஒருத்தரே தன்னை அர்ப்பணிக்கிறார், பணிச்சு கொள்றாரு இல்முக்கு முன்னால், எதுவும் நடக்கட்டும் நான் என்ன குர்பான் பண்ணுவேன், நெருக்கடியான வாழ்க்கை உண்டாகட்டும் பிரச்சனை இல்லை, இல்முக்கு நான் ஹிதுமத் செய்வேன் போறாரா, இவர் வெற்றி அடைவாரு. அடுத்து சொன்னாங்க, இல்மில முன்னேற வேண்டியவங்க துனியாவோட முஹப்பத்தை கல்விலேருந்து குறக்கணும், துனியாவோட ஹுப்பு கல்வியில வந்தா இல்மு முன்னேற. அதில் சொன்ன மாதிரி கத்தாறு கோடுவோம் வார துனியாவோட முஹப்பத் கல்வியில வந்தா, இல்மில் ஒரு படி முன்னேறணும் இருந்தா எல்லா நிலைமையும் சமாளிக்கணும், உலகத்தில் எல்லாம் எழுதிட்டு நடக்கும். எனக்கு ஒரு ரூபா எழுதியிருந்தா அதுவும் என் கைக்கு வரும், ஒரு மணி சோறு எழுதினா அதை சாப்பிட்ட பிறகுதான் மூத்து வரும், அந்த நம்பிக்கையோடு இந்த பாதையில் இறங்கினா அல்லாஹ் துனியாவையும் சீராக்குவான், தீனையும் சீராக்குவான். நம்பிக்கையோட போறவங்களுக்கு அல்லாஹ் தீனை சீராக்கும் போது துனியாவை தான் கொடுக்குறேன், துனியாவை சீராக்கிட்டு அவங்க தீனையும் சீராக்குறான். அதனால அந்த நம்பிக்கையோட எங்களோட வாழ்க்கை அமைக்கணும். அடுத்து சொன்னாங்க, இந்த இல்மு நுபுவா நாங்க ஓதிட்டோம், இதுல நாங்க தொடர்ச்சியாக மௌத்து வரை எங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த இல்ம எங்களில் பாதுகாக்கிறதுக்கு, இல்லைன்னா கொஞ்ச நாளே போற என்ன ஆகும், புகாரில வருதா மறந்து, வார வருஷம் ஆகிற நேரம் பாதி மறந்து. நாங்க ஒரு ஊர்ல கஷ்டத்தில் போயிட்டு ஒரு ஆலிம சந்திச்சோம், அவர் ஒரு 50 வருஷம் மட்டும் மோதி, 50 வருஷம் மட்டும் சரி, ஓதின கிதாப மறக்கிறது பெருசு இல்ல, கிதாபோட பேர் மறக்கு, ஓதி தந்து அதரத்துல பேர் யாரு அவருக்கு, எங்க இல்மு நிக்க போகுது, உஸ்தாதர பேரும் மறக்குமா, உள்ள போல பார்த்தார் இருந்து உஸ்தாதரம் எடுக்க பார்க்கிற வாய்க்கு வருகிறதே இல்லை என்றார். வருது வருது. அதனால சொன்னாங்க, இல்மு நுபுவ தொடர்ந்து உங்கள்ட்ட பாக்கியாகணுமா, ரெண்டு விஷயம் செய்யுங்க. ஒன்று முதாக்கரா, ஓதி முடிஞ்சதுக்கு பிறகு வட்டமா இருந்து முதாக்கரா செய்ய கிடக்காது. முதாக்கராவோட மைதான் தான் தபிலீக் ஓணும். இன்னொன்னு இல்முடைய இந்த மதரசாவோட மாஹூலுக்கு இருக்கணும், எல்லாராலையும் ஒரு சாத்தியப்படாது. அது இல்ல, அவ்வளவு பேருக்கும் உள்ள முதாக்கராட மதிலிஸ் தான் தபிலீகுடைய மாஹூல். ரெண்டாவது சொன்னாங்க, ஓதி முடிஞ்ச பிறகும் அறிஞர்களை கண்டா எஸ்திராம் பண்ணுவோம், இந்த இல்மு உங்கள்கிட்ட பாக்கியாக்கும். யூனுஸ் அஹமதுல்லாஹு தாலா அவங்களோட கத்துமுல் புகாரியில சொல்லக்கூடிய புத்திமன். இன்னொரு எங்கட கத்துமுல் புகாரியில ஒரு பயமான விஷயத்தையும் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, கொண்டிருக்கிறது ஒஸ்தாத ஏசுறது அடிக்கிறது, ஒஸ்தாத ஏசுதான் பின்னால ஏசுறது அடிக்கிறது. இது நீங்க அவரோட கைய கால பிடிச்சி மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிச்சா அல்லாஹ் மன்னிச்சிருவாங்க. இன்னொன்று இருக்குது, பாட நேரத்தில் தகுந்த காரணம் இல்லாமல் பாடத்தை வராமைக்கிறது. சொன்னார், இது அதிபராலேயோ நிர்வாகத்தாலேயோ ஒஸ்தாதுமார்களாலேயோ மன்னிக்கிறாரு. இது நீங்க அல்லாவிட்ட மன்னிப்பு கேட்கணும், இல்லை ஓதி முடிஞ்சு போன பிறகு வாழ்க்கையில சோதனைகள் அனுபவிப்பீங்க. சொல்றாரு, ஓதி முடிஞ்சு வைத்து பல மாணவர்கள் கடிதம் எழுதலாம், எங்களுக்கு தொழில் ஒன்று இல்லை, மனைவியோட பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, கடன் சிக்கல், சொல்லார் ஒன்றும் அல்ல, இங்க தரிசுக்கு செஞ்ச ஹியானத் வாழ்க்கையில பாதிப்பு உண்டாது. அதனால இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த மஜ்லிஸ முடிப்போம் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் சொல்லி. سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الله العظيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم إن قلوبنا ونواصينا وجوارحنا بيدك لم تملكنا منها شيئا فإذا فعلت ذلك بنا فكن أنت ولينا واهدنا إلى سواء السبيل اللهم اهدنا إلى سواء السبيل اللهم اهدنا إلى سواء السبيل اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك ومن طاعتك ما تبلغنا به جنتك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا اللهم متعنا بأسماعنا وأبصارنا وقواتنا أبدا ما بقيتنا اللهم متعنا بأسماعنا وأبصارنا وقواتنا أبدا ما بقيتنا اللهم متعنا بأسماعنا وأبصارنا وقواتنا أبدا ما أبقيتنا واجعله الوارث منا واجعل ثأرنا على من ظلمنا وانصرنا على من عادانا ولا تجعل مصيبتنا في ديننا ولا تجعل الدنيا أكبر همنا ولا مبلغ علمنا ولا تجعل الدنيا أكبر همنا ولا مبلغ علمنا ولا تجعل الدنيا أكبر همنا ولا مبلغ علمنا ولا تسلط علينا بذنوبنا من لا يخافك فينا ولا يرحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار اللهم اجعلنا هادين مهتدين غير ضالين ولا مضلين حربا لأعدائك سلما لأوليائك نحب بحبك الناس ونعادي بعداوتك من خالفك من خلقك اللهم إنا نسألك حبك وحب رسولك وحب عملي يقربنا إلى حبك واجعل حبك أحب الأشياء إلينا من الماء البارد للعطشان واسقنا بكأس محمد صلى الله عليه وسلم شربة هنيئة مريئة لا نظمأ بعدها أبدا يا ذا الجلال والإكرام اللهم إنا نسألك علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا
ورزقا واسعا حلالا طيبا وشفاء من كل داء وشفاء من كل داء وشفاء من كل داء. اللهم إنا نعوذ بك من الهم والحزن والعجز والكسل والجبن والبخل وغلبة الدين وقهر الرجال. يا الله இவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா குற்றங்களையும் தவறுகளையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நீ மகாபெரிய கிருபையாளன். யா அல்லாஹ் உன்னுடைய கிருபையை கொண்டு எங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் புனிதமான உன்னுடைய கிரந்தமான ஸஹீஹுல் புகாரியை ஹத்தம் செய்துவிட்டு இந்த இடத்தில் உன்னிடத்திலே கையேந்து இருக்கிறோம். யா அல்லாஹ் போதுகின்ற காலத்தில் உஸ்தாது மாணவர்களும் மாணவர்களும் பல நோய்களுடனும் சிரமங்களுடன் இந்த கிதாபை ஓதியிருப்பார்கள். யா அல்லாஹ் அவர்களுடைய முஜாஹதாக்களுடைய அசராத்துகள் அதனால் ஏற்பட்ட வரக்கத்துகள் யா அல்லாஹ் அதிலையும் எங்களை பங்காளிகளாக ஆக்கியில். யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த உலமாக்களை நீ கபூல் செய்தருள்வாயாக. வெளியாக செல்லும் உலமாக்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இவர்களை கொண்டு உம்மத்துக்கு மிகப்பெரிய சிதமாத்துகளை சேவைகளை வாங்கிக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எந்த உம்மத்துடன் இவர்கள் இணைகிறார்கள் யா அல்லாஹ் உம்மத்துடன் இணைகிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இவர்களை அபினா உத்தீனாக ஆக்கிர். யா அல்லாஹ் அபினா உத்துனியாவாக ஆக்கிறார். யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் அபினா உத்தீனாக ஆக்கி. யா அல்லாஹ் அபினா உத்துனியாவாக ஆக்கிவிடாமல் நீ பாதுகாத்திரு. யா அல்லாஹ் உலமாக்களால் யா அல்லாஹ் என்னென்ன சேவைகள் சமூகத்துக்கு செய்யப்பட வேண்டுமோ அந்த சேவைகளை நீ வாங்கிக் கொள்வாயாக. யா இவர்களுடைய பெற்றோர்களை கபூல் செய்வாயா. இவர்களுடைய பெற்றோர்களை கபூல் செய்வாயா. இவர்களுடைய குடும்பங்களை தீனுக்காக நீ கபூல் செய்வாயாக. யா பூரா உலகத்துக்கும் தீனை ஏந்தி செல்லக்கூடிய உலமாக்களாக இந்த உலமாக்களை நீ கபூல் செய்வாயா. இவர்களுடைய கைகளில் பல நூறு மனிதர்கள் இஸ்லாத்தை தருவக்கூடியவர்களாக ஆக்கிறியா. பல பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் இவர்களுடைய கைகளில் சௌபா செய்யக்கூடிய நிலைமையை நீ உருவாக்கிறியா. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே இவர்கள் எந்த இடமெல்லாம் போகிறார்களோ இவர்களுடைய நெஞ்சங்களில் இருக்கும் இந்த இல்முடைய பிரகாசத்தை அந்த இடங்களில் ஜொலிக்க செஞ்சிடையா. இவர்களுடைய குடும்பங்களில் மாற்றங்களை உண்டாக்கியா. ஊர்களில் மாற்றங்களை உண்டாக்கியா. முழு நாட்டுக்கும் ஒரு பிரகாசமாக ஆக்கியா. யா அல்லாஹ் இந்த மதரசாவுடைய உஸ்தாதுமார்களை கபூல் செய்வாயா. யா அல்லாஹ் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை நசீபாக்குவாயா. அவர்களுடைய இல்மிலை அதிகரிப்பை நீ ஏற்படுத்தியா. யா அல்லாஹ் அவர்களுக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுப்பாயா. சலிப்பும் சோம்பேறி தரமும் வந்துவிடாமல் நீ பாதுகாத்துருவாயா. இந்த நாட்டிலே முதிர்ச்சி அடைந்த ஆலிம்கள் தேவையாக இருக்கிறார்கள். யாவும் இவர்களுடைய இன்புடைய சேவை இஸ்திகாமத்தாக்கியா. எந்த ஒரு நோயோ தடையோ கஷ்டமோ வந்து இந்த இல்மிலிருந்து ஒதுங்கி விடாமல் நீ பாதுகாத்துறியா. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே இந்த மதரசாவுடைய இந்த மதரசா உருவாக யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ பரக்க செய்வாயா. யா அல்லாஹ் அந்த குடும்பத்துக்கு நீ பரக்க செய்வாயா. யா அல்லாஹ் அவர்களுடைய செல்வத்தில் நீ பரக்க செய்வாயா. அவருடைய ஆயுள் காலங்களை நீளமாக்கி வைத்தருள்வாயா. எல்லா நோய் நொம்பலங்களிலிருந்து நீ பாதுகாத்தருள்வாயா. ஹலாலான சம்பாத்தியத்தை நசீபாக்கிடுவாயா. ரிஸ்க்கிலே நீ பெரும் பரக்க செஞ்சிரியா அல்லாஹ் பெரும் பரக்க செஞ்சிரியா அல்லாஹ். அவர்களுடைய மனங்களை இன்னும் திறந்து விடுவாயாக இன்னும் திறந்து விடுவாயாக. அவர்களுடைய குடும்பங்களுக்கும் இந்த தீனுடைய இல்மை நசீபாக்குவாயாக. அவர்களுடைய பரம்பரைக்கும் இந்த இல்மை சுமந்தவர்களை நீ நசீபாக்குவாயாக. அவர்களை கொண்டு இன்னும் அதிகமான ஹைராத்துகளை நீ வெளியாக்குவாயாக. அவர்களுடைய நோய்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. கவலைகளை போக்கி வைப்பாயாக. யாவெல்லாம் அவர்களுடைய கஷ்டங்களை லேசாக்கி வைப்பாயாக. அவர்களுடைய எண்ணங்களில் சேவைகளில் இஹ்லாஸை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே அவர்கள் யாருக்காக இந்த நிறுவனத்தை ஏற்படுத்தினார்களோ அவர்களுடைய கபரை நீ பிரகாசமாக்கி வைப்பாயா. அவர்களுடைய எல்லா தீமைகளையும் நன்மைகளாக மாற்றிடுவாயா. சுவர்க்கத்தில் உயர்ந்த தரஜாக்களை நீ நசீபாக்குவாயா. யா அல்லாஹ் அவர்களை அடுத்த செல்வந்தர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக நீ ஆக்கிடுவாயா. ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் அவர்களுக்கு இந்த இந்த நிறுவனத்தை கொண்டு சுவர்க்கத்தில் பெரிய ஒரு தரஜாவை நீ நசீபாக்குவாயா. யா அல்லாஹ் உண்மையான செல்வந்தர்கள் அவர்களுடைய செல்வத்தை கொண்டு சுவர்க்கத்தை வாங்குபவர்கள் தான். யா அல்லாஹ் உன்னிடத்தில் இடம் வாங்குபவர்கள் தான். யா அல்லாஹ் அந்த ஒரு சிந்தனையை இந்த உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம் செல்வந்தர்களுக்கு நீ ஏற்படுத்திடுவாயா. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கயிறுகளுக்கு சாவிகளாக எங்களை ஆக்கிடுவாயாக. ஷர்ருகளுக்கு பூட்டாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் ஷர்ருகளுக்கு சாவியாக ஆக்கிறாதே. யா அல்லாஹ் கயிறுகளுக்கு நீ சாவியாக ஆக்கி இருக்கிறியா, பூரா உலகத்துக்கும் என்னுடைய தீனை கொண்டு செல்ல நீ தௌஃபீக் செய்வாயா. இந்த கத்துமுல் புகாரியுடைய மஜ்லிஸில் யாரெல்லாம் என்னென்ன ஹவாயிஜிகளுடன் நோக்கங்களுடன் வந்து உட்கார்ந்தார்களோ அவர்களுடைய சிறந்த நல்ல நோக்கங்களை நீ கபூல் செய்வாயா, அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நீ பூர்த்தி செய்வாயா. யா அல்லாஹ், இந்த கிதாபுடன் இந்த இல்முடைய பணியுடன் மௌத்து வரைக்கும் எங்களை இணைத்து வைப்பாயாக. யா அல்லாஹ், எந்த ஒரு கசப்பான நிலைமையும் வந்து யா அல்லாஹ் இந்த ஹதீஸுடைய தத்ரீஸில் இருந்து எங்களை தூரமாக்கி விடாதே. யா அல்லாஹ், நீங்கள் அனைவர்களை புகழ் செய்தவர்களாயா, பொருந்திக் கொள்வாயாக. நாம் கேட்க தெரியாதவர்கள் யாவ்லா, நீ கொடுக்க தெரிந்தவன் ரஹ்மானே. எந்த கைராத்துகளை கேட்க மறந்தோமோ யாவ்லா, அவற்றை கேட்டதாக நீ புகழ் செய்வாயாக. எதில இருந்து பாதுகாப்பு கேட்க தவறிவிட்டோமோ அதிலிருந்து பாதுகாப்பு கேட்டதாக நீ புகழ் செய்வாயா. ரப்பனா தக்கப்பல் துஆனா இன்னக அந்த சமீல் அலீம், வத்ப அலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வகினா அதாபன் நார். ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. ربنا اغفر لنا ولمشايخنا ولاساتذتنا ولطلابنا ولوالدينا رب ارحمهما كما ربيااني صغيرا. صل على النبي الامي وعلى اله وصحبه اجمعين برحمتك يا ارحم الراحمين.